بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் இந்த சிறப்புக்குரிய இடத்தில் அல்லாஹ்வுடைய தீனை, மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம் புனிதமான ஒரு சிறப்புக்குரிய மாதமாகும். நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களும் மிகவும் சிறப்புக்குரியவைகள், புனிதமானவைகள். இந்த நாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு இபாதத்தும் வணக்கமும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்துக்குரியவைகள். ஜிஹாதை விடவும் சிறப்புக்குரிய அமல்களாகத்தான் இந்த நாட்களுடைய அமல்கள் அமைந்திருக்கின்றன. இன்றைய நமது தலைப்பாக, நபி வழியில் நாம் ஹஜ்ஜை, உம்ராவை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நம் மீது பலதரப்பட்ட அமல்களை, இபாதத்துகளை கடமையாக்கியிருக்கிறான், விதியாக்கியிருக்கிறான். அந்த அமல்களின் மூலம், அந்த அமல்களை நாம் செயல்படுத்துவதன் மூலம், நிறைவேற்றுவதன் மூலம் நாம் அடிமைத்துவத்தை, நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழ்பவர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கத்தினுடைய தத்துவங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதனுடைய காரண காரியங்கள் நமக்கு விளங்காமல் இருக்கலாம். தொழுகையை நாம் சொல்லுகின்ற போது தொழுகை என்ற வணக்கத்தின் நன்மைகளை நாம் நிறைய அறிந்து வைத்திருக்கிறோம், அதனுடைய தத்துவங்களை விளங்கி வைத்திருக்கிறோம், காரண காரியங்களை விளங்கி வைத்திருக்கிறோம். நோன்பன்ற இபாதத்தை சொல்லும் போதும் அதிலும் பல நன்மைகளை பற்றி, அதனுடைய தத்துவங்களை பற்றி, மகத்துவங்களை பற்றியெல்லாம் நாம் குறிப்பிடுவோம். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது அந்த வணக்கத்தின் தத்துவங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், காரண காரியங்கள் விளங்காமல் இருக்கலாம். காபாவை 7 முறை வலம் வர வேண்டும். காபாவை 7 முறை வலம் வருவதனுடைய தத்துவம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், அதனுடைய காரண காரியங்கள் விளங்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் ரப்புக்கு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணியக்கூடியவர்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனுடைய தத்துவம் புரியாமல் இருக்கலாம், புரியலாம், அது நமக்கு பிரச்சனை அல்ல. இது ரப்புடைய கட்டளை, இதை நான் நிறைவேற்ற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தனது அருமை மகனை அறுத்து பழியிடுமாறு கட்டளை பிறப்பிக்கிறான் என்றால், இது உலகியல் ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குது? இது தனது அருமை மகனை அறுத்து பழியிடுவதா?
என்று கேள்வி கேட்பார்கள். ஆனால் இது யாருடைய கட்டளை? ரப்புடைய கட்டளை. அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஒரு அடிமை. நான் அல்லாஹுக்கு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியவன் என்பதை அவர் உறுதிப்படுத்தக்கூடிய இடம். அல்லாஹு தஆலா நம்மை பரிசோதித்து பார்ப்பான். நாம் செய்கின்ற வணக்கங்களில் சில வணக்கங்களின் காரண காரியங்கள் நமக்கு புரியும், சிலதில் என்னது புரியாது. புரியாவிட்டாலும் செய்ய வேண்டுமே, ரப்புடைய கட்டளை. நமது சிந்தனை குறுகியது, நமது இல்ம் குறுகியது. எனவே நறுமை சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன விளங்க வேண்டும் என்றால், ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் நாம் சை செய்வதாக இருக்கலாம், தவாப் செய்வதாக இருக்கலாம், இதனுடைய தத்துவங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இது ரப்புடைய கட்டளை, இதை நான் நிறைவேற்ற வேண்டும். இதன் மூலம் நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறலாம், ரப்புடைய திருப்தியையும் திருப்பொருத்தத்தையும் பெறலாம். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வணக்கத்தை பற்றி, ஹஜ்ஜை பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற போது மூன்றாவது அத்தியாயம் 96-97 ஆகிய வசனங்களிலே சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அதாவது எவர்களுக்கு அந்த வீட்டை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ, எவர்கள் சக்தி பெறுகிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுக்கா ஹஜ்ஜை நிறைவேற்றுவது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த வணக்கம் யார் இதற்குரிய சக்தியை பெறுகிறார்களோ, உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும், அவர்கள் மீது இந்த வணக்கம் கடமை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக இதை நிறைவேற்ற வேண்டும். இது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக இந்த கடமை திகழ்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள், முஸ்லிமுடைய 2380வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஃபரலல்லாஹு அலைக்கும்ல் ஹஜ், அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், எனவே ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். அப்ப இந்த ஹதீஸ் அதே போல் நாம் மேலே ஓதி காட்டிய குர்ஆன் வசனம். அந்த குர்ஆன் வசனம் எதை சொல்கிறது? இஸ்திதா, எவர்களுக்கு முடியுமோ, அவர்கள் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வசதி பெறுகிறார்களோ, அவர்கள் மீது என்னது? கடமை. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னபோது ஒருவர் எழுந்து கேட்கிறார், ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டுமா யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா? நபி அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். மூன்று முறை அவர் இந்த கேள்வியை கேட்டதன் பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆம் என்று சொல்லியிருந்தால் அது உங்கள் மீது கடமையாகி உங்களால் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கும். எனவே நான் எந்த விடயங்களில் உங்களை விடுகின்றேனோ அதில் என்னை நீங்கள் விட்டு விடுங்கள். உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் அழிந்ததெல்லாம் அதிகமாக கேள்வி கேட்டதன் காரணத்தால், நபிமார்களுக்கு முரண்பட்டு செயல்பட்டதன் காரணத்தால் அழிந்தார்கள். எனவே நான் உங்களுக்கு ஒன்றை ஏவினால் அதை முடிந்தவரை செயல்படுத்துங்கள், நான் ஒன்றை உங்களுக்கு தடுத்தால் அதிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். எனருமை சகோதரர்களே, அவ இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எளிமையை தான் விரும்புவார்கள், சிரமத்தை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். இந்த உம்மத்தின் மீது ஒன்று கடமையாகி விடுமோ என்ற அச்சத்தின் காரணத்தால் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? சில வணக்கங்களை தொடர்ந்து செய்வதை எல்லாம் விட்டார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? வாழ்நாளில் ஒரு முறை இதை நிறைவேற்றுவது கடமை, எவர்கள் அதற்குரிய சக்தியை பெறுகிறார்களோ. பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு இதிலே கூடுதலான ஒரு விதி வரும். அது என்ன? அவர்களுக்கு மஹரம் என்ற அந்த துணை இருக்க வேண்டும். மஹரம் என்றால் அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள், அந்த மஹரமானவர்களோடுதான், மஹரமான ஒருவரோடு தான் ஒரு பெண் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ஒரு பெண்ணுக்கு பொருளாதார வசதி இருக்குது, உடல் ரீதியான ஒரு அந்த ஆற்றலையும் ஒரு பெண் பெற்றிருக்கிறாள், மஹரம் பயணத்துக்குரிய மஹரமே அந்த பெண் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பெண் மீது ஹஜ் கடமையாக மாட்டார், அந்த பெண் மீது ஹஜ் கடமையாக மாட்டார். என்றால் கூடுதலாக இந்த விதியையும் சேர்த்துதான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. புகாரியுடைய ஹதீஸ் 1729வது ஹதீஸ், இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் மஹரமின்றி பயணிக்க கூடாது என்று சொன்னபோது ஒரு மனிதர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், நான் இன்ன இன்ன போருக்கெல்லாம் செல்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன், எனது மனைவியோ ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக இருக்கிறார்கள், நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் மனைவியோடு ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள், உஹ்ருஜ் மஹா என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஜிஹாதை விட, ஜிஹாதுக்கு அவர் செல்வதற்குரிய அவருக்கு அந்த பொறுப்புகள் நியமிக்கப்பட்டிருந்தும் அதை விட்டுவிட்டு மனைவியோட ஹஜ்ஜுக்கு செல்லுமாறு அல்லாஹ்வுடைய ரசூல் பணிக்கிறார்கள் என்றால் அப்ப மஹரம் என்பது எந்த அளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இந்த வணக்கத்தினுடைய சிறப்பு சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அனைத்தையும் நாம் இங்கே குறிப்பிடவில்லை, ஓரிரு ஹதீஸ்களை மாத்திரம் குறிப்பிடுகின்றோம். 1650 ஹதீஸ் புகாரியுடைய, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்து லிமா பைனஹுமா, ஒரு உம்ராவை நிறைவேற்றி மற்ற இன்னொரு உம்ராவை அவர் எவ்வளவு காலம் கழித்து வேண்டுமானால் நிறைவேற்றலாம். அப்படி நிறைவேற்றும் போது இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட சிறுபாவங்களுக்கு அந்த உம்ரா பரிகாரமாக அமைகிறது. வல் ஹஜ்ஜுல் மபுரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி, சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் அதற்குரிய கூலி சுவர்க்கம். எது உயர்ந்த நட்பாக்கியமோ அல்லாஹ் அதைத்தான் இந்த வணக்கத்துக்கு வாக்களித்திருக்கிறான். எனவே நமது ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமைய வேண்டும் என்றால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் ஒரு இபாதத், ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு என்ன விதிகளை சொல்லி இருக்கிறதோ அந்த விதிகளுக்கு உட்பட்டு நாம் வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று புகாரியுடைய 1520 செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் ஜிஹாதை சிறந்த வணக்கமாக காணுகிறோம், அஃபலா நுஜாஹித், ஆனால் நாம் ஜிஹாத் செய்வதில்லை யா ரசூலல்லாஹ். அவனுடைய கவலையை பாருங்கள், இந்த பெண்களுடைய சஹாபிய பெண்கள் உம்மஹாத்துல் மூமின்களுடைய கவலையை பாருங்கள், யா ரசூலல்லாஹ் சிறந்த அமலை எம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறதே. அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்குரிய சிறந்த ஜிஹாத் என்னவென்றால் ஹஜ்ஜும் மபுரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அளவு ஜிஹாதோடு இணைத்து சொல்லப்பட்ட ஒரு வணக்கமாக, சிறப்பித்து சொல்லப்பட்ட வணக்கமாக ஹஜ் இருக்கிறது. அதே போன்று எவர் அல்லாஹ்வுக்காக அந்த வீட்டை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவர் அந்த வணக்கத்தை நிறைவேற்றி திரும்பும் போது பாவங்களிலிருந்து பரிசுத்தமடைந்து அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று அவர் திரும்புகிறார். ஆனால் என்ன நிபந்தனை? அந்த ஹஜ்ஜில் அவர் பாவங்கள் செய்யாமல், பாவங்களை பேசாமல், மனைவியோடு இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் அந்த ஹஜ் அமைய வேண்டும். இந்த ஹதீஸும் புகாரியில 1691 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். எனவே இவைகள் இன்னும் நிறைய சிறப்புகள் சம்பந்தமாக ஹதீஸ்கள் உள்ளன, இவைகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது வணக்கம் அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் அழித்துவிடும். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்களே, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமைய வேண்டும் என்றால் நாம் நமது ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த வணக்கம் நிச்சயமாக ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்ற நம்பிக்கையும் உறுதியும் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். எனது இந்த வணக்கம் ரப்பிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்ற உறுதி இருக்க வேண்டும். அதே போன்று நாம் தொடர்ந்து நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். என்னது ஹஜ்ஜ முடிச்சுட்டு வந்து உள்ள அக்கிரமங்கள் அநியாயங்கள் அவத்தம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? அந்த ஹஜ்ஜு கூட என்னது பாழாக்கப்படுகின்ற ஒரு நிலை தான் உருவாகுது. எனவே அமல்களை தொடர்ந்து நல்ல அமல்களாகவே இருக்க வேண்டும். அடுத்து நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கொள்ளப்படுவதற்குரிய விதிகளில் நமக்கு தெரியும் ஈமான், ஒருவரிடம் ஈமான் இருக்க வேண்டும். குஃபுர் யாரிடம் இருக்கிறதோ அவரிடமிருந்து எந்த ஒரு நல்லமலும் நற்கருமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். முதலாவது அடிப்படை ஈமான். ஈமான் இருந்தால் தான் நல்ல அமல்கள் என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலே அடிப்படையாக கவனிக்கப்பட வேண்டிய அடுத்த அம்சம் இஹ்லாஸ், உள தூய்மை, அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இதை குர்ஆனில் அதிகமாக வலியுறுத்துகிறான், இஹ்லாஸ், உள தூய்மை. இதை நாம் இந்த உள தூய்மையை மிக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இத்திபா உஸ்ஸுன்னா, நபி வழியை பின்பற்ற வேண்டும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஹஜ் சம்பந்தமான நீளமான ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. அதிலே நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஹிஜ்ரி 10வது வருடம் லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் ஹஜ்ஜிலே ஒன்று கூடுகிறார்கள் என்றால் எதற்காக ஒன்று கூடினார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி ஹஜ்ஜ் செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும், அதுபோன்று எனது ஹஜ்ஜை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் அனைவரும் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த இறுதி ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தைகள் என்ன? லிதஹுது மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து நீங்கள் இந்த வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஃபஇன்னி லா அத்ரி லா அல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி ஹாதிஹி, இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் மறுபடியும் ஹஜ்ஜ் செய்வேனோ என்று எனக்கு தெரியாது. அதனால் என்னிடமிருந்து நீங்கள் இந்த வணக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இஹ்லாஸ், நபி ஒளி, நபி ஒளியை பின்பற்ற வேண்டும். ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நமக்கு சொல்லி தந்தார்கள், செய்தார்கள், அதை விட்டுட்டு மற்றவங்க எப்படி செய்யறாங்க அப்படி பார்க்கக்கூடாது, மற்றவங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து அதை செய்யக்கூடாது. நபி அவர்கள் எப்படி சொல்லி தந்தார்கள்? நிறைய பேர் பிரச்சனை அங்க போன என்ன தெரியுமா, இவ்வளவு பேர் செய்யறாங்க இது பிழையா இருக்குமா, இவ்வளவு பேர் செய்யறாங்க இது தவறா இருக்குமா, இது அளவுகோல் கிடையாது. அவ்வளவு பேர் செய்யறாங்க, நிறைய பேர் அறியாமையில செய்கிறார்கள். நமக்குரிய அளவுகோல் குர்ஆனும் சுன்னாவும். நபி அவர்கள் இப்படி செய்தார்களா, நபி வழியில் இப்படித்தான் இதற்குரிய முன்மாதிரி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நாம் இதில் கவனிக்க வேண்டியது, நாம் செல்கின்ற இடம் ஒரு புனிதமான இடம், அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட வானங்கள் பூமி எப்போது படைக்கப்பட்டதோ அந்த நாளிலே அல்லாஹ் புனிதப்படுத்திய ஒரு புனிதமான இடத்துக்கு நாம் செல்கிறோம் என்றால் அதனுடைய புனிதத்துவம் நமது உள்ளத்தில் நிறைந்திருக்க வேண்டும், அதனுடைய புனிதத்துவத்தை காக்க வேண்டும். இவ்வளவு செலவழித்து தியாகங்களோடு அங்கு செல்வது அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்று திரும்புவதற்கல்ல, அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹமத்தையும் திருப்பொருத்தத்தையும் பெற்று திரும்புவதற்கு. ஆனால் பலருடைய நிலை என்ன, அங்கு சென்று சர்வசாதாரணமாக பாவங்களில் ஈடுபடுகிறார்கள், பாவங்களை செய்கிறார்கள், அல்லாஹ் தடுத்தவற்றை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரிய மனிதர்கள் மூவர், அதிலே ஒருவர் யார், அதாவது வமுல்ஹிதும் பில் ஹரம், அந்த புனித ஹரம் என்ற பகுதியில் எவன் பெரும் பாவங்களை செய்கிறானோ அவன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த புனித ஹரம் என்ற அந்த பகுதிக்குள் ஒருவன் எந்த ஒரு தவறையும் பாவத்தையும் செய்யக்கூடாது, அதனுடைய புனிதத்துவத்தை காப்பதற்கு அவன் கடமைப்பட்டிருக்கிறான். அதே போன்று அதற்கென்றுள்ள தனியான சட்டங்கள், அங்குள்ள புட்பூண்டுகள் மரம் செடி கொடிகள் எதையும் கில்லக்கூடாது, வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது, அங்கு ஒரு பொருள் வீழ்ந்திருந்தால் அதை யாரும் எடுக்கக்கூடாது அதற்குரியவர்களை தவிர, அல்லது அதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டவர்களை தவிர. அதே போன்று ஏனைய முஸ்லீம்கள் அவர்களுக்கு நாம் தொல்லை கொடுக்கக்கூடாது, இபாதத் என்ற பெயரிலும் துன்புறுத்தக்கூடாது. சில ஹஜரல் அஸ்வதை முத்தமிடப் போகிறோம் என்ற அந்த அடிப்படையில் பிறரை தள்ளிக்கொண்டு நோவினை செய்து கொண்டு பெண்கள் வயோதிபர்கள் சிறுவர்கள் இருப்பாங்க, இப்படி என்ன செய்யக்கூடாது. ஒருவர் தனது பலத்தை காட்டுகின்ற இடம் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னக்க ரஜுலும் கவி, நீங்கள் ஒரு பலமிக்க மனிதராக இருக்கிறீர்கள், நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த வணக்கத்தில் பிறரை நீங்கள் நோவிக்க கூடாது என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அங்கு நாம் பிறரை நோவினை செய்வதோ பிறருக்கு தொல்லை கொடுப்பதோ இதெல்லாம் கூடாத காரியங்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஹஜ்ஜுடைய வகைகள் மூன்றாக இருக்கின்றன, ஹஜ்ஜுடைய வகைகள் மூன்று. அந்த மூன்று முறை, அதிலே முதலாவது தமத்து, இரண்டாவது கிரான், மூன்றாவது இஃப்ராத். இது ஹஜ்ஜுடைய மூன்று வகைகள். இதில் ஒருவர் விரும்பிய முறையை தெரிவு செய்யலாம். தமத்து என்பது சிறந்த முறையாகும். முஸ்லிமுடைய 2971வது செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து செய்கிறார்கள், நாம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஹஜ்ஜுக்கு புறப்பட்டோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் அராத மின்கும் அன் யுஹில்ல பிஹஜ்ஜின் வ உம்ரத்தின் ஃபல்யஃபல், உங்களில் யார் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நியத்து வைக்க விரும்புகிறாரோ அப்படி நியத்து வைக்கட்டும். ஒமன் அராத அன் யுஹில்ல பிஹஜ்ஜின் ஃபல்யுஹில், எவர் ஹஜ்ஜுக்கு மட்டும் நியத்து வைக்க விரும்புகிறாரோ நியத்து வைக்கட்டும். ஒமன் அராத அன் யுஹில்ல பிஉம்ரா, எவர் உங்களில் உம்ராவுக்கு நியத்து வைக்க விரும்புகிறாரோ நியத்து வைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ஹஜ்ஜுடைய மூன்று வகைகள், மூன்று முறைகள் இருக்கின்றன. அடுத்ததாக ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட காலங்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் இருக்கின்றன. ஃபமன் ஃபரத ஃபீஹின் அல் ஹஜ்ஜ, எவர் தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொள்கிறாரோ, ஃபலா ரஃபஸ, அவர் மனைவியோடு குடும்ப அந்த உறவில் ஈடுபடக்கூடாது, வலா ஃபுசூக, தீய வார்த்தைகள் பேசுவது தீய செயல்கள் செய்யக்கூடாது, வலா ஜிதால, வீணான தர்க்கங்கள்ல ஈடுபடக்கூடாது. எங்க ஃபில் ஹஜ், அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தில். எனவே நறுமை சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் என்று சொன்னால் அது ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், இவைகள் தான் ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட காலங்கள். ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் துல்ஹஜ் பிறை 8 ஆரம்பமாகும், அதை நாம் பின்னால் பார்ப்போம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த எல்லைகள், எதற்காக வகுத்தார்கள், அதாவது வக்கத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் சில குறிப்பிட்ட எல்லைகளை நிர்ணயித்தார்கள். அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளுக்கு எதை, துல் ஹுலைஃபாவை அவர்கள் நிர்ணயித்தார்கள். மதீனா வாசிகளுக்கு மாத்திரமல்ல, அந்த வழியாக இவர்கள் எல்லாம் ஹஜ்ஜை உம்ராவை நாடி மக்காவுக்கு பயணிக்கிறார்களோ அவர்களுக்குரிய எல்லை துல் ஹுலைஃபா. அவர்கள் துல் ஹுலைஃபாவில் தான் என்ன செய்ய வேண்டும், ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக அவர்கள் இஹ்ராம் அணிந்து நியத்து வைக்க வேண்டும். அதே போன்று அதாவது அந்த ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜுஹ்பா என்பது அஹலு ஷாம், ஷாம் வாசிகளுக்கு, இன்று ராபிக் என்று அது அழைக்கப்படுகிறது, அது ஷாம் வாசிகளுக்குரிய எல்லையாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று நஜித் வாசிகளுக்கு கர்னுல் மனாதில், தாயிஃபுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஒரு இடம், அதை அஸ்ஸைலுல் கபீர் என்றும் அழைக்கப்படும். இது அந்த வழியாக வரக்கூடியவர்கள், தம்மாம் ரியாத் இந்த வழியாக இதில் செல்லக்கூடியவர்கள், இவர்கள் அனைவர்களுக்குரிய எல்லையாக அதை அல்லாஹ்வுடைய ரசூல் வகுத்தார்கள். வலி அஹலில் யமன், யமன் வாசிகளுக்கு எலம்லம், இது வந்து அதாவது ஜித்தா பகுதியில் உள்ள சாதியா என்ற இடம் என்று சாதியா என்று அழைக்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, இது இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் வரக்கூடியவர்கள் அவர்கள் இஹ்ராம் அணிந்து நீர்த்து வைக்கக்கூடிய எல்லையாக இந்த எலம்லம் இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹுன்ன லஹுன்ன வலிமன் அதாலஹின், அவர்களுக்குரிய எல்லை மாத்திரமல்ல, யாரெல்லாம் அந்த எல்லையை கடந்து போறாங்களோ அவர்கள் எல்லாம் அங்குதான் இஹ்ராம் அணிந்து நீர்த்து வைக்க வேண்டும். அது அல்லாமல் அந்த எல்லைக்குள் வாழ்பவர்கள், எல்லைக்குள்ள வாழ்பவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் நியத்து வைத்துக் கொள்வார்கள் இஹ்ராம் அணிந்து என்று. அதே போன்று மக்கா வாசிகள் மக்காவிலே நியத்து வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள் புகாரியுடைய 1526 செய்தி. புகாரியுடைய 2867 செய்தியில அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராக் வாசிகளுக்கு தாத்து இருக்கை எல்லையாக நிர்ணயித்தார்கள் என்ற ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அப்ப எனவே இவைகள் எல்லைகள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த நிர்ணயித்து தந்த எல்லைகளாகும். அடுத்ததாக இதிலே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், அதாவது இஹ்ராமுக்கு முன்னர் கவனிக்கப்பட வேண்டிய சுன்னாக்கள். இது நாம் இயற்கையான சுன்னாக்கள் என்று இருக்கிறது. ஒரு இயற்கையான சுன்னாக்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒருவர் நகங்களை வெட்டிக் கொள்ளுதல், மறைவிடங்குள்ள முடிகளை அகற்றிக் கொள்ளுதல், இதெல்லாம் இதில் வரும், இயற்கையான சுன்னாக்கள் வரும். இந்த சுன்னாக்களையும் ஒருவர் என்ன செய்து கொள்ள வேண்டும், கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இஹ்ராமுக்காக என்று வந்த சுன்னாக்களில், இஹ்ராமுக்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டிய சுன்னாக்களில் ஒருவர் இஹ்ராமுக்காக குளித்தல், இதில் மாதவிடாய் பெண்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது பிள்ளை பேற்றோடு அந்த நிலை உருவாக இருக்கக்கூடிய பெண்கள் என்றால் அவர்கள் கட்டாயம் குளித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸை நீங்கள் அந்த செய்தியில் முஸ்லீம்ல 3909 செய்தி, அந்த செய்தியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளை அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, அதன் பிறகு சொன்னார்கள் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே போன்ற ஒரு கீழாடை கட்டிக் கொள்ளுமாறு சொல்கிறார்கள், அதற்கு பிறகு இஹ்ராமுக்காக நியத்து வைக்குமாறு சொன்னார்கள். இந்த செய்தியின் அடிப்படையில் மாதவிடாயுடைய நிலை அல்லது பிள்ளை பெற்றோடு இந்த நிலைகள் அவங்க கட்டாயம் குளித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக குளிப்பது என்பது ஏனையவர்களுக்கு சுன்னாவாக வருகிறது. அடுத்ததாக ஒருவர் என்ன செய்வது, மனம் பூசிக்கொள்ளுதல். புகாரியுடைய 1539 செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஹ்ராம் அணியக்கூடிய நேரத்தில் நறுமணம் பூசிவிட்டேன் என்று சொன்னார்கள். அதே போன்று இஹ்ராமிலிருந்து விடுபடும் போது காபாவை வலம் வருவதற்கு முன்னால், தவாஃபுல் இஃபாதாவுக்கு முன்னால் நறுமணம் பூசிவிட்டேன் என்ற ஹதீஸை இதற்கு ஆதாரமாக பார்க்கலாம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, நியத்து வைக்கக்கூடிய முறைகள் நாம் உங்களுக்கு சொன்னோம். அதாவது ஹஜ்ஜை 3 முறையில் என்ன செய்யலாம், ஒருவர் அதில் 3 முறை விரும்பிய முறையை தெரிவு செய்யலாம். தமத்து, கிரான், இஃப்ராத் என்று சொன்னோம். இதில் ஒருவர் தமத்து முறையில் செய்ய விரும்புகிறாரா, அவர் எப்படி நியத்து வைப்பார் என்று சொன்னால், அவர் உம்ராவுக்கு மட்டும் நியத்து வைப்பார், லப்பைக உம்ரா என்று சொல்வார். உம்ராவுக்கு மாத்திரம் நான் அல்லாஹ்வுக்காக உம்ராவை நிறைவேற்றுகிறேன் என்று மனதில் எண்ணியவராக என்ன செய்வார், லப்பைக உம்ரதன். அந்த குறிப்பிட்ட எல்லையில் இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் அவங்க வந்து கர்னூல் மனாஜில் செய்யுள் கபீரா, அங்கு சென்று இஹ்ராமுக்காக அவர்கள் குளித்துவிட்டு தனது உடலில் நறுமணம் பூசிக் கொண்டவர்களாக அவர்கள் தனது வாகனத்தில் ஏறி கிப்லாவை முன்னோக்க முடிந்தால் சிறந்தது, முன்னோக்கலாம். அந்த செய்தியை நாங்கள் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தியில் பார்க்கிறோம். அங்கு அவர் என்ன செய்வார், தமத்துவில் செய்கிறாரா, உம்ராவுக்கு மட்டும் நியத்தி வைத்து லப்பைக் உம்ரதன் என்று அவர் குறிப்பிடுவார். அதே போன்று அவர் கிரான் முறையிலே ஹஜ்ஜை செய்கிறாரா, லப்பைக ஹஜ்ஜன் உம்ரா என்ற ஹஜ்ஜை உம்ராவை இணைத்து நியத்து வைத்து இந்த வார்த்தைகளை சொல்வார். அதே போன்று இஃப்ராத் முறையில் செய்கிறாரா, அவர் ஹஜ்ஜுக்கு மாத்திரம் நியத்து வைத்து லப்பைக ஹஜ்ஜன் என்று சொல்வார். எனவே நறுமை சகோதரர்களே, இதுதான் நியத்து வைக்கக்கூடிய முறை. தமத்து முறையில் என்றால் உம்ராவுக்கு மாத்திரம் நியத்து வைத்துக் கொள்ளுதல், கிரான் என்றால் ஹஜ்ஜை உம்ராவை சேர்த்து நியத்து வைத்து லப்பைக ஹஜ்ஜன் உம்ரத்தன் என்று சொல்லுதல், அவர் இஃப்ராத் முறையில் என்றால் ஹஜ்ஜுக்கு மாத்திரம் நியத்து வைத்து லப்பைக ஹஜ்ஜன் என்று குறிப்பிடுதல். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், அதாவது ஏதாவது தடைகள் வரும் என்று அஞ்சினால், ஏதாவது தடைகள் வரும் என்ற ஒரு அச்சம் உருவாகிறது பெண்களுக்கு, சில நேரம் மாதவிடாய் போன்ற அப்படியான அச்ச உணர்வுகள் அல்லது வேறு தடைகள் உருவாகும் என்று பயப்படுகின்ற போது ஒருவர் என்ன செய்யலாம், இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை யாருக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா, துபா பின்த் ஜுபைர் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அவங்க வந்து என்ன செய்தாங்க, அவங்க நோயோடு இருக்கிறாங்க ஆனா ஹஜ்ஜுக்கு போகவும் விரும்புறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்கள் இதை நிபந்தனையிட்டுக் கொள்ளுங்கள், முன் நிபந்தனையிட்டுக் கொள்ளுங்கள். என்னது, அல்லாஹும்ம இன் ஹபஸனி ஹாபிஸுன் ஃபமஹில்லி ஹைது ஹபஸனி, யா அல்லாஹ் எந்த இடத்தில் எனக்கு தடை உருவாகிறதோ அது நான் என்னது இஹ்ராமிலிருந்து விடுபடுகின்ற அந்த வணக்கத்திலிருந்து விடுபடுகின்ற இடம் என்ற அந்த வார்த்தைகள். இதை சொல்வதன் மூலம் அவர் என்ன செய்ய தேவையில்லை, அப்படியான ஒரு தடை ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக எதுவும் செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படாது. இதை ஒருவர் என்ன செய்யலாம், அந்த நீயத்தின் போது இதை சொல்லிக் கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ ஒரு துஆ வருகிறது, அல்லாஹும் ஹாதிஹி ஹஜ்ஜதன் லா ரியா ஃபீஹா வலா சுமா. யா அல்லாஹ், இந்த ஹஜ்ஜில் அதாவது முஹஸ்ஸுதியை அல்லது விளம்பரத்தை இதை ஏற்படுத்தி விடாது என்ற அந்த துஆவும் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இஹ்ராமுக்காக என்று சிறப்பு தொழுகை கிடையாது, இஹ்ராமுக்கு என்று சொல்லி ஒரு சிறப்பு தொழுகை கிடையாது. ஆனால் துல்ஹுலைஃபா வழியாக வரக்கூடியவர்களுக்கு அந்த இடத்தினுடைய சிறப்புக்காக தொழலாம். புகாரியுடைய 1534 செய்தியில் வாதில் அகீக் என்று சொல்லப்படுகின்ற அந்த துல்ஹுலைஃபாவுடைய பள்ளத்தாக்கு, அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், இந்த பாக்கியம் நிறைந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். எனவே துல்ஹுலைஃபா வழியாக வரக்கூடியவர்கள் அங்கு தொழலாம். அது இஹ்ராமுக்காக உள்ள தொழுகை அல்ல, அந்த இடத்தின் சிறப்புக்காக உள்ள தொழுகை. எனவே நறுமையான சகோதரர்களே, 2 ரகாய தொழுதா என்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க. ஏன், நபி வழி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தர இல்லையா, அதுதான் மார்க்கம், அதுதான் தீன். சிலவங்க என்ன கேட்பாங்க, 2 ரகாய தொழுதா என்ன பிரச்சனை, அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித்தரவில்லை என்றால் அது மார்க்கமாக மாட்டாது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபர்தான தொழுகையா, அந்த தொழுகையை முடித்துவிட்டு ஒருவர் என்ன செய்யலாம், இஹ்ராமுக்காக நியத்து வைத்துக் கொள்ளலாம். இதில் அடுத்து கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் என்னவென்றால், இஹ்ராமை பொறுத்தவரையில் பெண்களுடைய இஹ்ராம் என்பது ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நிபந்தனை கிடையாது. ஆண்களுடைய இஹ்ராம் என்பது வெண்மையாக இருக்கிறது, அது கூட வெண்மை என்பது கட்டாயம் அல்ல, அது சிறந்தது, அது சிறந்தது சுன்னா உள்ளது வெண்மை என்பது. பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு குறிப்பிட்ட இந்த நிறம் என்பது கிடையாது. ஆனால் பெண்கள் தன்னுடைய ஆடையில் இஸ்லாமிய வரையறைகளை பேண வேண்டும், இறுக்கமாக உடுக்கக்கூடாது, மெல்லிய ஆடைகளை அணியக்கூடாது. ஏன்னா அங்கு போய் என்னது பாவம் செய்வது என்பது பெரும் குற்றம், சாதாரண விஷயம் அல்ல. அந்த இடத்துல ஒருவன் பாவம் செய்வது என்பது ஒரு பெரும் குற்றமாக அல்லாஹ் அவர்களை வேதனை கொண்டு பிடிப்பதாக குர்ஆனில் எச்சரிக்கிறான். எனவே பெண்கள் என்ன செய்ய வேண்டும், தங்களுடைய ஆடைகளை இஸ்லாமிய வரையறைகளுக்கு உட்பட்டதாக, பெண்களுடைய இஹ்ராம்ல அவங்கள் முகத்தை திறந்திருக்க வேண்டும், கைகள் மணிக்கட்டு வரை உள்ள அந்த பகுதி திறக்க வேண்டும், ஏனைய எல்லா பகுதிகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். இது பெண்களுடைய இஹ்ராமிலே கவனிக்கப்பட வேண்டிய அம்சம். அப்ப எனவே இஹ்ராமுக்குள் ஒருவர் நுழைந்து விட்டவுடன் நாங்கள் என்ன கவனிக்க வேண்டும், இஹ்ராம் என்பது ஆடைக்கு சொல்லப்படுவதல்ல, அந்த வணக்கத்துக்குள் நாம் நியத்து வைத்து நுழைவதைத்தான் இஹ்ராம் என்ற அந்த வார்த்தை குறிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்களே, இஹ்ராமுக்குள் நுழைந்தது முதல் ஒருவர் தல்பியாவை சொல்ல வேண்டும். ஆண்கள் சப்தமாகவும் பெண்கள் அமைதியாகவும் சொல்ல வேண்டும். எதுவரை என்றால் தவாஃபை ஆரம்பிக்கின்றவரை தல்பியாவை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறுதி ஹஜ்ஜிலே நீங்கள் பார்க்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹை அறிவிக்கிறார்கள், எப்படி உங்களோடு உள்ளவர்களுக்கு தல்பியாவை உரத்து சப்தமிட்டு சொல்லுமாறு சொல்லுங்கள் என்ற வஹை வந்தது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், மக்கள் சப்தமிட்டு தல்பியாவை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூலிடம் ஹஜ்ஜிலே எது மிகச் சிறந்தது என்று கேட்கப்பட்டது, அல் ஹஜ்ஜு வஸ் ஹஜ்ஜன் சொன்னார்கள். தல்பியாவை சப்தமிட்டு சொல்வதும் அறுத்து பலியிடுவதும் தான் ஹஜ்ஜிலே மிகச் சிறந்தது. நபி அவர்கள் ஹஜ்ஜிலே தனது இறுதி ஹஜ்ஜுடைய பயணத்தில் பல நபிமார்களை பயணித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள், அதை நான் காண்பது போன்று இருக்கிறது என்று சொல்கின்ற நிலைகள், அந்த நேரங்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தல்பியா சொன்னவராக செல்கிறார். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொன்னவராக செல்கின்ற காட்சி எனக்கு தென்படுகிறது என்று சொல்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் அந்த தல்பியாவை சொன்னார்கள். இது மிகச்சிறந்த வார்த்தைகள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த வார்த்தைகளை நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து விட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன், அடிமைத்துவத்தை முழுமையாக ரப்புக்கு வெளிப்படுத்தி விட்டேன், புகழ் அவனுக்குரியது, ஆட்சி அவனுக்குரியது, அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது, அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரே நாயன் என்ற இந்த வார்த்தைகளை நாம் உள்ளத்திலிருந்து சொல்ல வேண்டும். நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து விட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன், இதில் தான் எனக்கு உயர்வு இருக்கிறது, இதில் தான் கண்ணியம் இருக்கிறது, மறுமை வெற்றி இருக்கிறது, எதில், நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழ்வதில். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ஈமானிய உணர்வுகளோடு இந்த தல்பியாவை நாம் வெளிப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும். இது தவாஃபை ஆரம்பிக்கின்றவரை சொல்வது சுன்னாவாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலே நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், எஹ்ராமுக்குள் நுழைந்த பிறகு தடுக்கப்பட்ட அம்சங்கள். இதில் நாம் எதையும் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அறியாமையில் செய்தால் குற்றமில்லை, அறியாமையில அல்லது மறதியில செய்தால் குற்றமில்லை. ஒருவர் தெரிந்து உணர்வோடு நல்ல நிலையில் இந்த தவறுகளை தடுக்கப்பட்ட அம்சங்களை செய்யக்கூடாது. எஹ்ராமுக்குள் நுழைந்த பிறகு தடுக்கப்பட்ட அம்சங்களில் ஒருவர் தனது உடம்பில் உள்ள முடிகளை நீக்குதல், எந்த இடத்துல உள்ள முடிகளையும் அவர் நீக்கக்கூடாது, தலை உட்பட. அதே போல் நகங்களை வெட்டக்கூடாது. தனது உடையிலோ உடம்பிலோ என்ன செய்யக்கூடாது? மனம் பூசக்கூடாது. அதே போல் ஆண்கள் தரித்த ஆடைகளை அணியக்கூடாது. இதுல விதிவிலக்காக எது வரும் என்று சொன்னா பெல்ட், அதே போன்று கண்ணாடி, அதே போன்று கை கடிகாரம் போன்றவைகள் இதுல என்ன செய்யும்? விதிவிலக்காக வரும். ஆண்கள் வந்து தலையை மூடக்கூடாது. முத்தமிடுதல், இந்திரியத்தை வெளிப்படுத்துதல், கணவன் மனைவி உறவு, இது கடுமையாக கடுமையான குற்றமாக இதில் வருகிறது. கணவன் மனைவி இல்லற உறவு என்பது கடுமையான குற்றமாக இதிலே வருகிறது. இதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதே போன்று திருமண ஒப்பந்தம், திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதே போன்று வேட்டையாடுதல் இதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதிவிலக்கை தந்தார்கள். முஸ்லிமுடைய ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒருவர் இஹ்ராமோடு இருக்கின்ற போது என்ன செய்யலாம்? ஐந்து பிராணிகளை கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் விதிவிலக்கு அனுமதி கொடுத்தார்கள். அதுல வந்து தேள், அதே போன்று எலி, அதே போன்று வெறிநாய், காகம், பருந்து, இவைகளை கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதி அளித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இஹ்ராமுக்குள் நுழைந்த பிறகு தடுக்கப்பட்ட இந்த அம்சங்கள் இருந்து ஒருவர் முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? விலகி இருக்க வேண்டும். தல்பியாவை சொன்னவராக அவர் காபாவுக்கு தவாஃபுக்காக வருவார், தவாஃபுக்காக வருவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ் எடுத்தீங்கன்னா, நபி அவர்கள் மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்னால் தி துவா என்ற இடத்திலே அவர்கள் அன்று இரவை தங்கி குளித்துவிட்டு என்ன செய்தார்கள்? மக்காவுக்குள் நுழைந்தார்கள் என்ற ஒரு வழிமுறை அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இருக்கிறது. அப்ப இதுல வந்து எடுத்தீங்கன்னா, இஹ்ராமுக்குள் நுழைந்த பிறகும் ரசூலுல்லாஹி என்ன செய்தாங்க? அவங்க திரும்ப குளித்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, ஒருவர் இப்ப வந்து தவாஃபை செய்யக்கூடியவர் சமத்துவ முறையிலே ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்தார் என்றால் அவர் உம்ராவுக்குரிய தவாஃபை செய்வார். இனிமே கிரான் இப்ராதிலே செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த தவாஃபை தவாஃபுல் குதும் என்று என்ன செய்யப்படும்? அழைக்கப்படும். மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நாம் நுழைகின்ற போது நாம் என்ன செய்கிறோம்? சிறப்பான துவாக்கள் சம்பந்தமாக வந்த ஹதீஸ்கள் பலவீனமானவைகள். நாம் மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற போது ஓதக்கூடிய துவாவை ஓதியவர்களாக வலது காலை முன்வைத்து அல்லாஹும்ம அஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்துக் என்ற துவாவை ஓதியவர்களாக உள்ளே நுழைவது. நாம் நேரடியாக வந்து என்ன செய்வது? நாம் தவாஃபை நிறைவேற்ற வருவது. சவாஃபை நாம் நிறைவேற்றிருக்கின்ற போது நமது வலது புஜத்தை நாம் திறந்து கொள்வதால் எழுத்தி பாண்டாதை சொல்லப்படும். நாம் ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமிடுவது சுன்னா. முத்தமிட முடியாத பட்சத்தில் கையால் தொட்டு கையை முத்தமிடலாம். அதற்கு முடியாத பட்சத்தில் ஒரு தடி போன்ற ஒன்றை ரசூலுல்லாஹி என்ன செய்தாங்க? ஒரு தடி போன்ற ஒன்றால் அதை தொட்டு அதை முத்தமிட்டாங்கன்னு ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதற்கு முடியாத பட்சத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குதா, தனது வலது கையால் அதன் பால் சைகை செய்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள் என்ற செய்தியும் இடம்பெறுகிறது. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல விரும்பினா அப்படி சொல்லலாம், அல்லாஹ் அக்பர் என்பதும் ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. சொன்னவர்களாக அவர் தவாஃபை ஆரம்பிப்பது அவரது இடதுபுறம் அந்த காபா இருக்கக்கூடிய நிலையில் ஆரம்பிக்க வேண்டும். முதல் மூன்று சுற்றுகளில், அதாவது ஓட்டமும் நடையுமாக ரமல் என்று அழைக்கப்படுவது, வேகமாக நடக்கக்கூடிய அந்த சுன்னா, முதல் மூன்று சுற்றுகளில் வலது புஜம் திறந்திருப்பது என்பது தவாஃபுடைய ஏழு சுற்றுகளிலும் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். முதல் மூன்று சுற்றுகளில் மாத்திரம் உள்ள ஒன்றல்ல, முதல் மூன்று சுற்றுகளில் கால்களை வேகமாக நெருக்கி வைத்து நடக்கக்கூடிய அந்த சுன்னா தான் இருக்கிறது. அந்த ஏழு சுற்றுகள் இதில் சிறந்த துவா, விசேஷமாக சொல்லப்பட்ட துவா, ருக்னுல் யமானி ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு மத்தியிலே நாம் சொல்ல வேண்டிய துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். இந்த துவா தான் அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்தார்கள். அப்ப எனவே இந்த துவாவை நாம் அங்கே ஓதுவது, ஈருலகத்தினுடைய நட்பாக்கியங்களையும் சிறப்புகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு நரக நெருப்பினுடைய தண்டனை விட்டு பாதுகாப்பை தேடுகின்ற இந்த துவா. இதை தவிர விரும்பிய துவாக்களை, பிரார்த்தனைகளை கேட்கலாம். வேற வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் சிறப்பான துவாக்கள் என்று சில புக்குகளை பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் கிடையாது, இதுக்கு நபி வழியில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சிறப்பித்து சொல்லப்பட்ட துவா இது மாத்திரம். அதே போன்று ருக்னுல் யமானியை நீங்கள் அடையும் போது அதையும் உங்களுக்கு கையால் தொடலாம், முத்தமிடுவதல்ல, கையால் தொடலாம். அதை தொட முடியாத பட்சத்தில் அதன்பால் சைகை செய்யக்கூடாது. எனவே இந்த தவாப் என்பது ஏழு சுற்றுகள், இதில் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். முதல் மூன்று சுற்றுகளில் வேகமாக கால்கள் நெருக்கி வைத்து நடக்க வேண்டும். விரும்பிய துவாக்களை, திக்ர்களை செய்யலாம். காபாவிலே ஹஜ்ஜுல் அஸ்வத் ருக்னுல் யமானியை தவிர வேறு எந்த இடத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யல, தொடவில்லை என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நபி வழிதான் தீன், மார்க்கம். அதே போன்று ஹஜ்ரல் அஸ்வதை ஒருவர் முத்தமிடும் போது கூட அந்த கல்லுக்கு ஏதோ ஒரு மறைமுகமான ஆற்றல் சக்தி இருக்கிறது என்ற நம்பிக்கை வந்துவிடக்கூடாது. ஏன்? அது இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கல் என்பது ஒரு வெறும் கல். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லை முத்தமிட்டதன் காரணத்தால் தான் நான் முத்தமிடுகிறேன், அந்த கல்லுக்கு எந்த ஒரு நன்மையை செய்வதற்கோ தீமையை தடுப்பதற்கோ சக்தி இல்லை என்று யார் சொன்னார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களை, நபி வழியை பின்பற்றுவதுதான் நமது ஒரே நோக்கம். அந்த இபாதத்தில், வணக்கத்தில், அதைத்தான் நாம் அடிப்படையாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஒளி, அல்லாஹ்வுடைய ரசூல் இதைத்தான் சொன்னார்களா? அதைத்தான் செய்ய வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ஹஜ்ஜருல் அஸ்வதை ருக்னுல் யமானியை அவர்கள் தொட்ட அந்த காட்சி எப்போது நான் பார்த்தேனோ அதிலிருந்து நான் அதை விடவே இல்லை என்று சொல்கிறார்கள். நமக்கு அது முடிந்தால் அதை செய்ய வேண்டும். கூட்டம் அதிகமாக இருக்குதா, நமக்கு எனது அடுத்த தெரிவு இருக்கிறது, அடுத்த தெரிவென்றால் நாம் அதன் பக்கம் சைகை செய்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம், தவாஃபை ஆரம்பிப்போம். அந்த ஏழு சுற்றுகள் நிறைவடைந்ததன் பிறகு ஒருவர் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் அவரது வலது புஜத்தை அவர் மூடிக்கொள்வது. வலது புஜத்தை மூட வேண்டும், ஏன்னா தவாஃபில் மட்டும்தான் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். நிறைய பேர் இந்த பிழையை செய்யறாங்க, நிறைய இடங்களில் வலது புஜம் திறந்து வைத்துக் கொள்றாங்க. அது பிழையானது அந்த தவாஃபுடைய ஏழு சுற்றுகளை மாத்திரம்தான் வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். அதை நிறைவு செய்தவுடன் அவர் இரண்டு ரக்காத்துகள் மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுவது. அந்த இடத்துல தொழ முடியாவிட்டால் ஹரத்தில் எந்த இடத்திலும் அதை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்குது என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல தொழுவ போய் ஏனைய மக்களுக்கு நெருக்கடிகள், கஷ்டங்கள், சிரமங்கள், அதே போன்று சொல்லுங்க மகாம இப்ராஹிமை தொடுகின்றார்கள், அதுக்கு ஏதோ பரக்கத்து இருக்கு, இதுவும் தவறானது. ரசூலுல்லாஹ் அதை தொடல, அதற்கு பின்னாலும் தொழுதார்கள். அந்த தொழுகை இரண்டு ரக்காத்துகள், முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து சூரத்துல் இஹ்லாஸ். அதன் பிறகு நாம் ஜம்சம் நீரை அருந்துவது சுன்னாவாக இருக்கிறது, தலையிலே ஊற்றிக்கொள்வது சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி செய்தார்கள். அதே போன்று அதை தொடர்ந்து மறுபடியும் அந்த ஹஜ்ஜல் வசதியை முத்தமிட முடியுமா, அதுவும் நபி வழி சுன்னா. அதற்கு முடியாத பட்சத்தில் நாம் சாய் செய்வதற்காக நாம் சஃபாவுக்கு செல்வது. சஃபாவில் ஏறும் போது நாம் இன்ன சஃபா வல் மர்வதம் மின் ஷஆயிர் இல்லா, நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் நின்றும் உள்ளவைகள் என்ற குர்ஆனுடைய வசனத்தை நாம் ஓதுவது. அதற்கு பிறகு நாம் காபாவை முன்னோக்கி, காபா நமக்கு தென்படாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் அதை முன்னோக்கியவர்களாக இருக்கிறோம் ஏந்தி நாம் பிரார்த்திப்பது. அதை தொடர்ந்து நாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லியவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வல் முல்க வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅத வநஸர அப்த வஹஸம அல் அஹ்சாப வஹ்த என்ற திக்ரை நாம் மூன்று முறை சொல்லிக் கொள்வது. இதில் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை, அந்த பறைசாற்றக்கூடிய வார்த்தைகள், சிறந்த வார்த்தைகள். இதை சொல்லியதன் பிறகு நாம் சஃபாவில் இருந்து சாயை ஆரம்பிப்பது. பச்சை நிற பல்புகள் அடையாளமாக போடப்பட்டிருக்கிறது. அங்கு ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும், ஏனைய இடங்கள் அமைதியாக செல்ல வேண்டும். நாம் மர்வாவை அடைந்தவுடன் என்ன செய்வது, நாம் காபாவை முன்னோக்கியவர்களாக இருக்கிறோம் ஏந்தி பிரார்த்திப்பது. அதன் பிறகு நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த திக்ர், அதை மூன்று முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த அன்ஜஸ வஅத வநஸர அப்த வஹஸம அல் அஹ்சாப வஹ்த என்ற திக்ரை மூன்று முறை சொல்வது. அதன் பிறகு நாங்கள் மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது. சஃபாவிலும் அதே போன்று நாம் செய்வது. இந்த சாயும் ஏழு சுற்றுகள், சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்வது ஒரு சுற்று, மர்வாவிலிருந்து மறுபடியும் சஃபாவுக்கு வருவது இரண்டாவது சுற்று. சிலர் எப்படி நினைக்கிறாங்க, சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போய் திரும்ப சஃபாவுக்கு வர்றது ஒரு சுற்று நினைக்கிறாங்க, இது பிழை. சஃபாவிலிருந்து மருவாவுக்கு செல்வது ஒரு சுற்று, இறுதியில் மருவாவில் தான் சாய் நிறைவடையும். இந்த சாயிலும் சிறப்பான துவாக்கள் என்ற எதுவும் கிடையாது. அதே போன்று சாயிக்கு உதுவும் நிபந்தனையாக மாட்டாது. சாயில வந்து விரும்பிய துவாக்களை, பிரார்த்தனைகள் ஒருவர் கேட்கலாம். மருவாவில் ஒருவருடைய சாய் முடிந்தவுடன் அவர் சமத்துவ முறையிலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவார் என்று சொன்னால், முடிய என்ன செய்ய வேண்டும், அவர் ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருக்கமாக இருக்குது என்றால் குறைத்துக் கொள்வது சிறந்தது. ஹஜ்ஜுடைய நாட்கள் தூரத்தில் இருக்குது, முடி வளர்ந்துடும் என்றால் மலித்துக் கொள்வது சிறந்தது. நம்ம மலிப்பதுதான் முதலிடம், ஆனால் வளராது. ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருக்கமாக இருக்குது, ஏன்னா மறுபடியும் பத்தாவது நாள் அவர் முடிய மலிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப அதனால் என்ன செய்யறது, அந்த இடத்துல அவர் குறைத்துக் கொள்வது சிறந்தது. பெண்கள் தங்களுடைய விரல் நுனியாலோ முடிகளை கத்தரித்துக் கொள்வார்கள், ஆண்களை பொறுத்தவரையில் அவங்க முழுமையாக குறைத்துக் கொள்வார்கள். இதோடு என்ன செய்வாங்க, சமத்துவ முறையில் ஹஜ் செய்யக்கூடியவர் எஹ்ராமை விட்டு வெளியேறுவார், இஹ்ராமை விட்டு வெளியேறுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது இறுதி ஹஜ்ஜில் என்ன சொன்னார்கள், யார் தங்களோடு பழிப்பிராணியை கொண்டு வரவில்லையோ அவர்கள் உம்ராவை முடித்தவுடன் இஹ்ராமை விட்டு வெளியேறுங்கள். அப்ப ஒரு நபித்தோழர் கேட்க, யார் சொல்ல, இது இந்த வருடத்துக்கு மாத்திரமா இல்லை, இது கியாமத்து நாள் வரை இதுதான் சட்டம். ஏன்னா அவங்க என்ன நினைத்தாங்க, அறியாமை காலத்தில் ஒரு பெரும் பாவமாக கருதினார்கள். ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ராவை செய்வதை பெரும் பாவமாக கருதினாங்க. அது அவங்களோட வெறும் சிந்தனையாகத்தான் இருந்தது. இஸ்லாம் அதை மாற்றியது, அது உங்களுடைய தவறான சிந்தனை. அல்லாஹ் அந்த சட்டத்தை மாற்றி விட்டான். அதே போல நமது மக்களிடம் ஒரு சிந்தனை என்னது, ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செஞ்சா ஹஜ்ஜு செய்தாக வேண்டும் அப்படியும் கிடையாது. ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்தா ஹஜ்ஜை செய்தாக வேண்டும் அப்படியும் கிடையாது. இதையும் இதுவும் என்னது, ஒரு தவறான கருத்து. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இங்கு விளங்க வேண்டியது என்ன, சமத்துவ முறையில் செய்யக்கூடியவர் உம்ராவை முடித்து விட்டாரா, முடியை மலித்து விட்டாரா, அல்லது முடியை குறைத்து விட்டாரா, அதிலிருந்து இஹ்ராம் இருந்து அவர் வெளியேறுகிறார். அவர் மனைவியோடு இல்லற வாழ் ஈடுபடுவது உட்பட அனைத்தும் அவருக்கு ஹலால். ஆனால் கிரான் இஃப்ராதிலே நியத்து வைத்தவர்கள் தொடர்ந்து இஹ்ராமிலே இருப்பார்கள். அவங்க இஹ்ராம் விட்டு வெளியேற மாட்டார்கள், தொடர்ந்து இஹ்ராமில் இருப்பாங்க. இதுதான் இந்த வணக்கம். இப்ப இப்ப சொல்லப்பட்டதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா? இப்ப இந்த இதுவரைக்கும் சொல்லப்பட்டதுல இதுவரைக்கும் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எதுவும் சந்தேகங்கள், கேள்விகள், முக்கியமான கேள்விகள் எதுவும் தான் கேட்கலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படி இல்லைன்னா நாங்க அடுத்த தலைப்புக்கு பேசிடுவோம். அடுத்த தலைப்பு என்னவென்று சொன்னால் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பமாக நல்லா புரிஞ்சுவோம். இப்ப இதுதான் வித்தியாசம். உம்ராவை பொறுத்தவரை நான்கு விஷயங்கள் அப்படிதானே. உம்ரா பொறுத்தவரை எத்தனை விஷயங்கள்? நான்கு விஷயங்கள். என்னது? இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்தல் அந்த எல்லையில. அடுத்து என்னது? உம்ராவுக்குரிய சவாப், உம்ராவுக்குரிய சாய், அதுக்கு பின்னது முடியை மலித்தல் அல்லது குறைத்தல். இதுதான் நான்கு விஷயம். ஆனா கிரான் இஃப்ராத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க வந்து முடியலை மலிக்கிறது குறைக்கிறது கிடையாது. அவங்க சாயை முடித்து விட்டு தொடர்ந்து என்ன செய்வார்கள்? இஹ்ராம்ல இருப்பாங்க. முடிய மலிக்கிறது குறைக்கிறது என்பது யாருக்குரிய சட்டம் மட்டும்தான். யாருக்குரியது? சமத்துவ செய்யக்கூடிய கிரான் இஃப்ராத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? சாயை தொடர்ந்து என்ன செய்வாங்க? அவங்க தொடர்ந்து இஹ்ராம்ல இருப்பார்கள் என்பதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எப்ப ஆரம்பிக்குதுண்டா? துல்ஹஜ் பிறை எட்டு, துல்ஹஜ் பிறை எட்டு யௌமுத் தர்வியா என்று அழைக்கப்படுகின்ற நாள். அந்த நீர் புகட்டுதல் அந்த வார்த்தைக்குரிய பொருள். அந்த நாள் தர்வியாவுடைய நாள்ல துல்ஹஜ் எட்டாவது பிறை ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பிக்கும். அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் துல்ஹஜ் அந்த ஃபஜ்ருடைய அந்த எட்டாவது நாளைய ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்து சூரிய உதயத்துக்கு பின்னால கிரான் இஃப்ராத்தில் உள்ளவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்க? இஹ்ராம்ல இருக்கிறாங்க அப்படிதானே. தமத்தூல உள்ளவர் மட்டும் என்ன செய்வாரு? அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் இஹ்ராமுக்காக குளித்துக் கொள்வது சுன்னா. குளித்துக் கொண்டு தனது உடல்ல நறுமணம் பூசிக்கொண்டு நான் ஹஜ்ஜிக்காக ஹஜ்ஜை அல்லாவுக்காக நிறைவேற்றுகிறேன் என்ற நியத்தை மனதில் ஏற்படுத்திக் கொண்டு லப்பைக ஹஜ்ஜன் என்று சொல்லுவார். லப்பைக ஹஜ்ஜன் என்று சொல்லுவார். லுஹருக்கு முன்னால் அவர் என்ன செய்வார்? இதை செய்து விட்டு அதுக்கு பிறகு மீனாவுக்கு போவார். மீனாவில் இருந்தால் மீனாவில் இந்த காரியங்களை செய்வார். மீனாவில் இருக்கிறாரா ஆல்ரெடி அந்த காரியங்களை மீனாவில் செய்வார். இல்லை என்றால் என்ன செய்வார்? இதை செய்து எந்த இடத்துல இருக்கிறோம் அங்கே செய்து விட்டு அவர் மினாவுக்கு செல்வார். அப்ப எனவே மறுபடியும் என்ன செய்யறாரு? ஹஜ்ஜுடைய நியத்தை வைத்து அவர் இஹ்ராமுக்குள் நுழைந்து விடுகிறார். முத்தமத்திய நுழைந்தவுடன் இஹ்ராமுக்கு இஹ்ராமுக்குள் நுழைந்தவுடன் தடுக்கப்பட்ட எல்லா அம்சங்களும் இவருக்கு ஹராமாகி விடுகிறது. ஏனே இவங்க தொடர்ந்து இஹ்ராமில் இருக்கிறாங்க. அப்ப எனவே எட்டாவது நாளுடைய வணக்கங்கள் நல்லா புரிஞ்சுவோங்க. எட்டாவது நாளுடைய வணக்கங்கள் என்ன? இப்ப எட்டாவது நாள் மீனாவில் தங்குவது சுண்ணா இல்லையா? சுண்ணா அங்க தங்குவது சுண்ணா. இந்த நாளுடைய வணக்கங்களை தொழுகையை நீங்க எடுத்தீங்கன்னா தொழுகைகள் அந்தந்த நேரத்தில் நான்கு ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகள் சுருக்கி தொல்லப்படும். லுஹர் லுஹருடைய நேரத்தில் இரண்டாக சுருக்கி தொல்லப்படும். அசர் அசருடைய நேரத்தில் இரண்டாக சுருக்கி தொல்லப்படும். மகரிப் மூன்றாக தொல்லப்படும். இஷா இஷாவுடைய நேரத்தில் இரண்டாக சுருக்கி தொல்லப்படும். அதே போன்று தல்பியாவை அதிகமாக சொல்ல வேண்டும். அந்த தல்பியா வந்து திரும்ப என்ன செய்யுது? எட்டாவது நாள் ஆரம்பிக்குது. இந்த ஆரம்பித்த தல்பியா பத்தாவது நாள் வரைக்கும் அந்த எப்ப முடியும் என்றது நாங்கள் சொல்லுவோம். என் அருமையான சகோதரர்களை தல்பியாவை என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எட்டாவது நாளுடைய வணக்கங்களை தொழுகை அந்த நேரத்தில் நான்கரை காத்து தொழுகைகளை சுருக்கி தொழுவதும் அதிகமாக தல்பியா சொல்வது திக்கர்கள் செய்வது இதுதான் அந்த நாளுடைய வணக்கங்கள் இல்லைங்கய்யா. இது வந்து எட்டாவது நாள் யோமு தருவியா புரியுதா? அதே போன்று ஒன்பதாவது நாள் என்னது? யோமு அரபா. ஒன்பதாவது நாள் என்னது? யோமு அரபா, அரபாவுடைய நாள். இந்த அரபாவுடைய நாள் என்பது மிகவும் சிறப்புக்குரிய நாள் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை மிகவும் என்ன செய்தார்கள்? சிறப்பித்து சொன்னார்கள். இந்த நாளுடைய சிறப்புகளை பத்தி நீங்க எடுத்தீங்கன்னா நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படுகின்ற நாள் அரபாவுடைய நாள். முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அடியார்களின் பக்கம் மிக நெருக்கமாக வருகின்ற நாள். அல்லாஹ் தனது அடியார்கள் பக்கம் மிக நெருக்கமாக வருகின்ற நாள். அது மாத்திரமல்லாமல் அரபாவில் இருக்கக்கூடியவர்களை பற்றி மலக்குகளிடம் அல்லாஹ் பெருமையோடு பிரஸ்தாபிக்கின்ற நாள். அல்லாஹ் கேட்பான், இவர்கள் மா அராதஹா உலா, எதை நாடி வந்திருக்கிறார்கள்? அல்லாஹ் ஏன் இப்படி கேட்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த அடியார்களை பெருமைப்படுத்துகிறான், அந்த அடியார்களை மகத்துவப்படுத்துகிறான். எதை நாடி வந்திருக்கிறார்களோ அது கொடுக்கப்படும் இல்லையா? அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்பது தெரியுது, அவங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி சென்றிருக்கிறாங்களா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாடி சென்றிருக்கிறார்களா, மறுமையுடைய வெற்றியை நாடி சென்றிருக்கிறார்களா, சுவர்க்கத்தை நாடி சென்றிருக்கிறார்களா, அனைத்தும் என்ன செய்யப்படும்? அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள். அல்லாஹு தலா மலக்குகளிடம் சொல்வார்கள், உன்குரு இலா இபாதி, இதோ எனது அடியார்களை பாருங்கள், எப்படி புழுதி படிந்த நிலையில் அவங்களுடைய அந்த ஆடைகள் இஹ்ராம்கள் அழுக்கடைந்த நிலையில் இதோ வந்திருக்கிறார்கள், பாருங்கள் எனது அடியார்களை என்று அல்லாஹ் பெருமையோடு சொல்வான் என்ற ஹதீஸ் அஹமதிலே பதிவாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது அரபாவுடைய நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜிலே அரபாவுக்கு செல்ல மாட்டார்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தாங்க. ஏன்னா குரேஷிகள் அரபாவுக்கு செல்லவில்லை, முஸ்தலிபாவோடு நின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? அரபாவுக்கு வந்தது மாத்திரமல்லாமல் அல் ஹஜ் அரபான்னு சொன்னார்கள். அரபாவில் தங்குவதுதான் ஹஜ். அரபாவில் தங்கவில்லை என்றால் ஹஜ் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நமிரா என்ற இடத்துல, இப்ப அங்கதான் மஸ்ஜித் இருக்கிறது, மஸ்ஜித் நமிரா, அங்கு தனக்கு ஒரு கூடாரத்தை போடுமாறு சொன்னார்கள். அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கு தங்கினார்கள். இதுவரை துஹர் வரை அங்கு இருந்தார்கள். சூரியன் உச்சிக்கு வந்ததன் பிறகு மக்களுக்கு பயனுள்ள உரைகள், இந்த உம்மத்துக்கு பயனுள்ள பல செய்திகளை ஒரு மிகப்பெரிய உரையாக நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் பல முக்கியமான செய்திகளை உள்ளடக்கினார்கள். அதே போன்று அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொன்னார்கள், அதான் சொல்வீராக, அதான் சொன்னார்கள். அதான் சொன்னதற்கு பிறகு இகாம சொல்லப்பட்டது. லுஹரை நான்கு ரக்காத், அந்த லுஹரை இரண்டாக சுருக்கி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுதாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் இகாம சொல்லப்பட்டது. இகாம சொல்லப்பட்டவுடன் அசரை ரசூலுல்லாஹி என்ன செய்தார்கள், இரண்டாக சுருக்கி தொழுதார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அரபாவுடைய நாளில் மஸ்ஜித் நமிராவில தங்க முடியும் என்றால் லுஹருக்கு முன்னால வரைக்கும், அப்ப மினால எப்ப நாங்கள் வெளியாகுவோம் என்று சொன்னால் சூரிய உதயத்துக்கு பிறகு. நாம் அரபாவுக்கு சில மனசு நேரங்களில் இப்ப வந்த அதிகமான கூட்டம் என்ற காரணத்தினால் இரவுல எல்லாம் போவாங்க, பிரச்சனை கிடையாது. இரவுல எல்லாம் போவாங்க, பிரச்சனை கிடையாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அரபாவுக்கு நாம் சென்றதன் பிறகு மஸ்ஜித் நமிராவில் தங்க முடியுமா லுஹர் வரைக்கும், முடிந்தால் தங்குவது, இல்லையா நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொள்வது, நாம் அங்கே இருப்பது. அதில் நாம் அடுத்து கவனிக்க வேண்டியது தொழுகை என்ன செய்யப்படும், அங்கு வந்து சேர்த்தும் சுருக்கியும் தொழப்படும். லுஹர வந்து அதான் இகாமத்தோடு இரண்டாக சுருக்கப்படும். அதே நேரத்தில் லுஹர் முடிந்தவுடன் இகாம சொல்லப்பட்ட அசரையும் இரண்டாக சுருக்கப்படும். அந்த எந்த ஒரு சுன்னத்தான தொழுகையும் அதில் கிடையாது, நல்லா புரிஞ்சுவோம், சுன்னத்தான தொழுகைகள் எதுவும் கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தொழுகை முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அந்த அங்க இருக்கக்கூடிய மலை ஜபலு ரஹ்மான் என்று அழைக்கப்படுகிறது, அந்த மலை அடிவாரத்துக்கு இருந்த ரசூலுல்லாஹி கிப்லாவை முன்னோக்கியவர்களாக துஆவில் தான் ஈடுபட்டார்கள். துஆ அது மாத்திரமல்லாமல் அந்த நாளில் சஹாபாக்கள் சொல்றாங்க, சிலவங்க தக்பீர் சொன்னாங்க, சிலவங்க தல்பியா சொன்னாங்க. யாரும் யாரையும் குறை சொல்லவில்லை, தக்பீர் சொல்லலாம், தல்பியா சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வல் முல்க் வல் ஹம்த் வஹு அலா குல்லி ஷைன் கதீர் என்ற திக்ரை அதிகம் சொல்லலாம். இப்படி அதிகமாக திக்ர்களை செய்வதோடு துஆ மிக முக்கியமான ஒரு இபாதத். துஆ துஆ என்பது தனது நன்மைகள், தனது ஈருலக நன்மைகள், தனது குடும்பம், முஸ்லீம் உம்மத் அனைத்துக்குமாக நாம் துஆம் செய்ய வேண்டும், துஆவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான தகவல்களே, ஒன்பதாவது நாளுடைய வணக்கங்கள் என்ன, திரும்ப சுருக்கமா சொல்றேன், ஒன்பதாவது நாளுடைய வணக்கம் என்ன, சூரிய உதயத்துக்கு பிறகு ஒருவர் அரபாவுக்கு செல்வது, அங்கே மஸ்ஜித் நமிரா, அந்த நமிரா என்ற மஸ்ஜித் நமிரா என்பது அரபாவுக்கு வெளியே இருக்குது. ரசூலுல்லாஹி லுஹருக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அரபாவுக்குள்ள போனாங்க. அது அரபாவுக்கு வெளியே இருக்க காரணத்தால் லுஹருக்கு பிறகு அரபா உள்ள போனாங்க. அப்ப நாங்க மஸ்ஜித் நமிரால இருக்க முடியும் என்றால் இருப்பது, இல்லை என்றால் நாம் அரபாவில் இருப்பது என ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அல் அரபா குல்லுஹா மௌகிப், அரபா அனைத்தும் தங்குவதற்குரிய இடங்கள் என ரசூலுல்லாஹி இருந்த இடத்துல தான் நான் நிற்பேன் யாரும் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, அல் அரபா குல்லுஹா மௌகிப், அரபா அனைத்தும் தங்குவதற்குரிய இடம். இப்ப நாங்கள் அரபாவுக்குள் இருக்கிறோமா என்பதை பார்த்துக்கிறோம், அரபாவுக்குள் நாம் இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என அரபாவில் தங்க இல்லைனா ஹஜ் கிடையாது. அரபாவுடைய நேரம் எப்ப முடிவடையும் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, நேரம் முடிவடைய ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்னது, சூரியன் மறைந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவை விட்டு வெளியேறினார்கள், சூரியன் மறைந்தவுடன். ஆனால் அரபாவை வந்து அரபாவை எது வரைக்கும் கிடைக்கும் ஒருத்தர் கண்டால், அந்த அந்த ரசூலுல்லாஹி முஸ்தலிஃபாவுக்கு போனாங்களா இல்லாத பிறகு, அந்த பத்தாவது நாளுடைய ஃபஜ்ருக்கு முன்னால எவர் அரபாவை அடைகிறாரோ அவருக்கு ஹஜ் கிடைக்கும். இல்லைங்களா, சூரியன் மறைந்தவுடன் அரபாவை விட்டு வெளியேறினா அதோட நேரம் முடிவு என்பது அல்ல, தாமதமோ வராரு, அவருக்கு சந்தர்ப்பம் இருக்குது, வந்து சேரலாம், எதுவரைக்கும் சேரலாம். அந்த பத்தாவது நாளுடைய ஃபஜ்ருக்கு முன்னால வந்து அவர் அரபாவை அடைந்து விட்டால் அவருக்கு ஹஜ் கிடைத்துவிடும், தவறிட்டா ஹஜ் கிடைக்காது. எனவே அரபா அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நறுமையான சகோதரர்களே, அரபாவுடைய நாட்கள் அமல்கள் நாம் என்ன செய்வது, அதிகமாக தல்பியா சொல்வது, தக்பீர் சொல்வது, அதிகமாக திக்ர் செய்வது, தொழுகைகள் நாம் அந்த லுஹரை அசரை சுருக்கியும் சேர்த்தும் தொழுவது, அதே போன்று அதிகமாக துவாக்கல்ல பிரார்த்தனைகள் ஈடுபடுவது. கூட்டு துவா கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ, கூட்டு துவா என்பது ரசூலுல்லாஹி காட்டி தந்த ஒன்றல்ல, ஓரன் தனிப்பட்ட முறையில் துவா செய்ய வேண்டும். கூட்டு துவா பிதியத்து வழிகேடு, அது செய்யாதீங்க, அது ரசூலுல்லாஹி காட்டி தந்த ஒன்றல்ல, ரசூலுல்லாஹி தனியாகத்தான் துவா செய்தார்கள். அப்ப எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு சூரியன் முழுமையாக மறைந்து விட்டதா, அங்கு மகரிபை தொழாமல் அங்கிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வெளியேறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவில் இருக்கின்ற போது மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது, நபி அங்க நோன்போடு இருக்கிறாங்களாண்டு அவங்களுக்கு பால் ஒரு பாத்திரத்தில் கொடுக்கப்பட்டது, அவர்கள் குடித்தார்கள். எனவே ஹாஜிகளுக்கு அரபா நோன்பு கிடையாது, ஊர்ல தங்கியவர்களுக்கு தான் அந்த நோன்பு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதரர்கள், அதே போன்று ஜபல் ரஹ்மால ஏறுவதை சிலங்க புனிதமா நினைக்கிறாங்க, அதுக்கு எந்த ஒரு புனிதத்துவமும் கிடையாது. அந்த மலையில ஏறுவது சிறந்த அப்படி ஒரு நடைமுறை கிடையாது, அது ஒரு பிதா. இப்ப என்னது, பிதாவாக மாறிவிட்டதேன், மக்கள் அதை புனிதமாக கருதி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அது பிதா, வழிகேடாக மாறிவிட்டது. எனவே அரபா அனைத்தும் தங்குவதற்குரிய இடம், என்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, சூரியன் முழுமையாக மறைந்தவுடன் அரபாவை விட்டு வெளியேறுவது, முஸ்தலிபாவை நோக்கி வருவது, அமைதியாக வருவது, தல்பியா சொன்னவர்களாக தக்பீர் சொன்னவர்களாக என்ன செய்வது, முஸ்தலிபாவுக்கு வருவது. முஸ்தலிபாவுக்கு வந்தவுடன் முதல் வேலையாக தொழுவது மக்ரிபை, அதான் இகாமத்தோடு உலு செய்து மக்ரிபை தொழுவது, அதன் பிறகு இகாமத்தை சொல்லி இஷாவை இரண்டாக தொழுவது, மகரிபுடைய நேரத்திலே தொழுது கொள்வது, தாமதமாக வந்தால் நாம் வந்த நேரத்திலே தொழுது கொள்வது. அந்த தொழுகைகளுக்கு மத்தியில் வேற எந்த ஒரு சுன்னத்தான முன்பின் தொழுகைகளும் கிடையாது, வித்திரு கூட கிடையாது, எதுவும் தொழல என்பதான் ஹதீஸ்ல வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அது முடிந்தவுடன் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், தூங்கிவிட்டாங்க, வேற எந்த ஒரு வணக்கத்திலும் ஈடுபடவில்லை. சிலர் முஸ்தலிபாவோட கற்களை பொறுக்கிறாங்க, அது சிறப்பு நினைக்கிறாங்க, தவறு. கற்களை ஒருத்தர் வசதியாக எங்கும் பொறக்கிக் கொள்ளலாம், முஸ்தலிபாவோட பொறக்க வேண்டும் என்ற எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. அவர் நினைத்தாங்கன்னா அது தவறு, பிழையானது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா வசதிக்காக ஒருத்தர் பொறுக்கிறாரா, பொறிக்கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது, வசதிக்காக பொறிக்கொள்ளும்னா பொறுக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு பொறுக்க கூடாது. அப்படி ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறையை காட்டவில்லை. ரசூலுல்லாஹ் மினாவுக்கு செல்லும் வழியில் தான் பொறுக்கிறாங்கன்னு பாக்குறோம். அதே போன்று முஸ்தலிபாவுடைய அந்த இரவுல உள்ள அடுத்த சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெண்கள்ல சில முடியாதவங்க இருப்பாங்க, அதே மாதிரி நோயாளிகள், வயது முதிர்ந்தவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் பிந்திய இரவுல முஸ்தலிபாவிலிருந்து மினாவுக்கு செல்வதற்கு சலுகை அளிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டது, அவங்க என்ன செய்தாங்க, அப்படி போனாங்க. சவுதா அரபியா தான் போன்றவங்க இன்னும் அப்படி சில சலுகை அளிக்கப்பட்டு அவங்க அவர்கள் சென்றார்கள். எனவே அப்படியானவர்களுக்கு சலுகை இருக்குது, அவர்களுக்கு செல்லலாம். ஏனி அவங்க என்ன செய்வாங்க, அந்த இரவை அங்கே தங்கி ஃபஜ்ருக்கு அதான் சொல்லப்பட்ட உடன் முதல் நேரத்திலே ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ் சொல்றானா இல்லையா, ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபத்குருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம், அந்த மஷ்அருல் ஹராம் என்ற இடத்தில் நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அங்கே முஸ்தலிபா மஸ்ஜித் அமைந்திருக்கக்கூடிய இடம், அங்கு போக முடியாதா, நாங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே நாம் ஃபஜ்ர் தொழுகை முடிந்த என்ன செய்யறது, திக்ர்கள் செய்வது, துஆ செய்வது என குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அதை அது முடிந்ததன் பிறகு என்ன செய்வது, நாம் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நாம் முஸ்தலிபாவிலிருந்து மினாவை நோக்கி வெளியேறுவது. முஷ்ரிக்குகள் என்ன செய்தாங்க, சூரியன் உதித்த பிறகு வெளியேறினார்கள். ரசூலுல்லாஹ் மாறு செய்தாங்க, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே அவர்கள் முஸ்தலிபாவிலிருந்து மினாவுக்கு வெளியேறினார்கள். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ரஹாவுடைய படை அளிக்கப்பட்ட தண்டனை இறங்கிய இடம் அந்த வாதி மஹசர் என்ற இடத்திலே ரசூலுல்லாஹி வேகமாக தனது ஒட்டகத்தை நகர்த்தினார்கள் என்பதையும் பார்க்கிறோம். என அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடங்கள் ரசூலுல்லாஹி வேகமாக பயணித்தது அவனுடைய வழிமுறையாக இருந்தது. அப்ப எனவே என் அருமை சகோதரர்களே, அப்ப நாம் மினாவுக்கு வருகிறோம். இது வந்து 10வது நாள், இதுதான் யௌமுன் நஹர், இதுதான் யௌமுன் நஹர். அப்ப 8வது நாளுடைய வணக்கத்தை பார்த்தோம், 9வது நாள் அரஃபாவுடைய நாள் வணக்கத்தை பார்த்தோம், அந்த முஸ்தலிபாவுடைய இரவை நாம் பார்த்தோம். அதே போன்று 10வது நாள் யௌமுன் நஹர், பெருநாளுடைய தினம், அந்த நாளுடைய வணக்கங்கள். ஏன்னா இந்த நாளில் தான் வணக்கங்கள் கூடுதலாக அதிகமாக உள்ள நாள், இந்த நாளில் தான் அதிகமான வணக்கங்கள் இருக்கின்றன. 10வது நாள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு பிறகு அவர் என்ன செய்வாரு, இறுதியாக இருக்கக்கூடிய ஜம்ரா, ஜம்ரத்துல் அக்பா என்று சொல்லப்படுகின்ற கடைசியாக இருக்கும் மீனா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் உள்ள ஜம்ரா, அதில் அவர் 7 கற்களை எறிவார். ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவர் கற்களை எரிய வேண்டும். அவர் வந்து மினா வலப்பக்கமாக கஅபா இடப்பக்கமாக இருக்கக்கூடிய நிலையிலே இருந்து எறிவது சிறந்தது. அப்படி முடிந்தால், இல்லை என்றால் அவருக்கு வசதி மாதிரி இருந்து பொடி பொடி கற்கள், சிறு கற்கள், அங்கு வந்து ஷைத்தான் முன்னால் இருக்கிறான் என்று அப்படி நினைக்கக்கூடாது. இது ஒரு வணக்கம் அல்ல, அவருடைய ரசூல் செய்த வணக்கம். இந்த வணக்கத்தை நாங்கள் ஷைத்தானுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் என்பது அதில் இருக்குது, அது அடிப்படை இருக்குது. ஆனால் ஷைத்தான் தான் முன்னால் இருக்கிறான் அப்படி கிடையாது, ஷைத்தான் தான் முன்னால் இருக்கிறான் என்ற அந்த அந்த ஒரு உணர்வு தவறானது. அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அப்ப அதில் நாங்கள் ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அவர்களாக எறிவது, அந்த கற்களை எறிவது 7 கற்கள், அதை நாம் எரிந்து முடி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இதை நாங்கள் கற்களை எறிவதற்கு முன்னால் அதோடு என்ன செய்யும், தல்பியா முடிவடையும். 8வது நாள் ஆரம்பித்த தல்பியா எங்க முடிவடையும் என்று சொன்னா, 10வது நாள் கற்களை எறிவதற்கு முன்னால தல்பியா முடிந்துவிடும். திரும்ப அதிலிருந்து தக்பீர் தான் ஆரம்பிக்கும், தக்பீர் தான் ஆரம்பிக்கும். அப்ப 7 கற்களை நாம் அந்த இறுதியான ஜம்ராவில் எரிந்துவிட்டு அடுத்த வணக்கம் என்ன என்று சொன்னால், தமத்தோ கிரான் முறையிலே செய்யக்கூடியவர்கள் அந்த ஹதியை கொடுப்பது, பழிப்பிரானை அறுத்து பழியிடுவது. ஒரு ஆடு தனியாக ஒருத்தர் கொடுக்கலாம், மாட்டில் ஒட்டகத்தில் 7 பேர் கூட்டு சேரலாம். இது என்ன செய்யறது, ஹதியை கொடுப்பது. இது 2வது விஷயம். 3வது என்னவென்று சொன்னால், முடியை மலித்தல், மலித்தல் தான் சிறந்தது, அல்லது ஆண்கள் குறைக்க வேண்டும். 2வது விஷயம், மலிப்பது சிறந்தது. அடுத்தது பெண்கள் விரல் நுனியாலோ முடியை கத்தரித்துக் கொள்வது. இது 3வது வணக்கம். 4வது வணக்கம் தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை செய்வது. அடுத்தது ஹஜ்ஜுக்குரிய சாயை செய்வது. இதுதான் இந்த 5 வணக்கமும் எப்போ உள்ள வணக்கம், 10வது நாளுடைய வணக்கங்கள். இந்த 5 வணக்கம் இதுதான் ஓர்டர், இந்த 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 தொடர். இந்த ஓர்டர்ல எப்படி, 1வது ஜம்ரா, இறுதி ஜம்ரால கற்களை எறிதல் 7 கற்கள், 2வது முடியை மலித்தல் அல்லது குறைத்தல், 3வது அதாவது 2வது வந்து ஒட்டகத்தை அல்லது ஆட்டா அல்லது மாட்டா அந்த அறுத்து பலியிடுதல். மூன்றாவது முடியை மலித்தல் அல்லது குறைத்தல். நான்காவது ஹஜ்ஜுக்குரிய தவாப். ஐந்தாவது ஹஜ்ஜுக்குரிய சாய். இது வந்து இந்த ஓர்டர் வந்து மாறிச்சுன்னு சொன்னா எந்த ஒரு பிழையும் கிடையாது, தவறு கிடையாது. ரசூலான வந்து கேட்டாங்க, ரசூல் நான் வந்து கல்லறிவதற்கு முன்னாள் தவாப் செய்து விட்டேன், லாஹரஜ் குற்றம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி மாற்றி மாறி மாறி நிறைய வந்து கேட்டாங்க ஒவ்வொருத்தரும், அதை செய்ய முன்னால் இதை செஞ்சிட்டேன், இதை செய்ய முன்னால் அதை செஞ்சிட்டேன், குற்றம் கிடையாது. அப்படி மாறி செய்தாலும் தவறு இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவும் வேண்டும். அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, இப்ப இதுல வந்து என்ன செய்யறாரு, ஒருத்தர் கல்லறிந்து விட்டாரா, பத்தாவது நாள் கல்லறிந்து விட்டாரா, ஏன்னா குருபா அந்த ஹதீக்குரிய காசை கெட்டிருப்பாரு, அதை அவங்க கொடுப்பாங்க. அப்ப இவர் கல்லறிந்தவுடன் என்ன செய்வாரு, கல்லறிந்து முடிய எடுத்துட்டாரா, அவர் வந்து முதல் இஹ்ராம்ல இருந்து வெளியேறுவார். தஹல்லுல் அவ்வல் என்று சொல்லுவாங்க. முதல் இஹ்ராம்ல இருந்து வெளியேறுவதென்றால் மனைவியோடு இல்லற வாழ்வில் ஈடுபடுவதை தவிர மற்ற அனைத்தும் ஹலால். தைத்த ஆடை அணியலாம், தலையை மூடலாம், மனம் பூசலாம், இப்படி இதெல்லாம் என்ன செய்யும், ஹலாலாகும். இதெல்லாம் ஹலாலாகும். ஒரே ஒரு விஷயத்தை தவிர, இது மனைவியோடு இல்லற வாழ்வில் ஈடுபடுவதை தவிர மற்ற அனைத்தும் ஹலால். அதற்கு அடுத்ததாக நேர்மையான சகோதரர்களே, அவர் என்ன செய்வாரு, அப்ப தவாஃப் செய்யறதுக்கு அவர் நார்மல் ட்ரெஸ் தான் போவார், நார்மல் ட்ரெஸ்ல போவார். ஆரம்பத்தில் செஞ்ச தவாஃப்ல மாதிரி வலது பூஜை திறந்திருப்பது, மூன்று சுற்றுகள் வேகமாக நடப்பதெல்லாம் இந்த தவாஃப்ல கிடையாது. தவாஃப் நார்மலா தான் இருக்கும், சாதாரண தவாஃப் ஒன்றுதான் இருக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், அந்த தவாஃப்ல அதுக்கு முன்னாடி வித்தியாசம், இந்த வேறுபாடுகள் இரண்டு வேறுபாடு. இதுல வந்து வலது பூஜை திறப்பது என்பது கிடையாது, மூன்று சுற்றுகளை வேகமாக நடப்பது என்பதும் ஹஜ்ஜுக்குரிய தவாஃப்ல கிடையாது. அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, அப்ப ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை முடித்து விட்டால், அதே போன்ற ஹஜ்ஜுக்குரிய சாயை முடித்து விட்டால், அவர் இஹ்ராம்ல இருந்து முழுமையாக வெளியேறுகிறார். மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவது உட்பட அனைத்தும் ஹலால் ஆகிவிடும். இதுல இன்னொரு சட்டம் கவனிக்கணும், திரான்ல இஃப்ராத்தில் ஹஜ் செய்யறவங்க முதலாவது தவாஃபை முடிச்சுட்டு சாய் செய்திருந்தால், சாய் செய்திருந்தால் அவங்க இங்க ஹஜ்ஜுக்குரிய தவாஃபுக்கு பிறகு என்ன செய்ய தேவையில்லை, சாய் செய்ய தேவையில்லை. ஆனா தமத்துல செய்யக்கூடியவங்க அவங்க ரெண்டு ரெண்டு தவாஃப் ரெண்டு சாய் ரெண்டு, என்ன உம்ராவுக்கு ஒரு தவாஃப் ஒரு சாய், ஹஜ்ஜிக்கு ஒரு தவாஃப் ஒரு சாய், தமத்துல இருக்குது. திரான் இஃப்ராத்தில் ஆரம்பத்தில் அவங்க சாய் செய்தால் இங்க ஹஜ்ஜுக்குரிய தவாஃபுக்கு பிறகு சாய் அவர்களுக்கு கிடையாது என்பதையும் நாம் இங்கே அந்த வேறுபாட்டில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நருமையான சகோதரர்களே, இதை முடித்துவிட்டு நாம் அவசரமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த எதுக்கு வர வேண்டும், மினாவுக்கு வர வேண்டும். எதற்கு, அந்த நாட்கள் ஐயாமு தஷ்ரீக் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இரவுகள் மினாவிலே தங்குவது கட்டாயமாக இருக்கிறது. எனவே இந்த வணக்கங்களை முடித்துவிட்டு மக்காவிலிருந்து அவசரமாக என்ன செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும், மினாவுக்கு வந்துவிட வேண்டும். ஏன்னா இரவுகள் அங்கு தங்குவது வாஜிப், கட்டாயம் உள்ளது, கட்டாயத்தில் உள்ளது. அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, இது பத்தாவது நாளுடைய வணக்கங்கள். சில நேரங்களில் ஒருவருக்கு ஹதி கொடுப்பதற்கு பணம் இல்லாமல் போய்விட்டது அல்லது பணம் தவறிவிட்டது, இப்படி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால், இதுல என்ன செய்வாரு, தமத்துல கிரான்ல செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு ஹதி கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் மூன்று நோன்புகள் அங்க மக்கள் நோட்க வேண்டும், ஏழு நோன்புகள் ஊரு திரும்பியுடன் அதற்கு பரிகாரமாக நோட்க வேண்டும். மொத்தம் பத்து நோன்புகள் நோட்கப்பட வேண்டும். இஃப்ராதில் செய்யக்கூடியவங்களுக்கு ஹதி கிடையாது, இஃப்ராத செய்யக்கூடியவர்கள் இல்ல, ஹதி இல்லை என்பதையும், அந்த குர்பானி கொடுப்பது என்பது இல்லை என்பதையும் நாம் இங்கே கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நருமையான சகோதரர்களே, இது வந்து பத்தாவது நாளுடைய அமல்கள். அதை தொடர்ந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஐயாமு தஷ்ரீக் என்று அழைக்கப்படுகின்ற பிறை பதினொன்று, பிறை பன்னிரண்டு, பிறை பதிமூணு, இந்த நாட்களை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த நாட்களுடைய அமல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாட்களுடைய அமல்கள்ல மினால தங்கக்கூடிய நாட்கள் எல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொழுகைகள் அந்தந்த நேரத்தில் சுருக்கி தொல்லப்படும், சேர்க்கப்பட மாட்டார். லோகர லோகருடைய நேரத்தில் ரெண்டா சுருக்கப்படும், அசர ரெண்டா அந்த நேரத்தில் அசருடைய நேரத்தில் சுருக்கப்படும், மகரிபை மூன்றாக தொல்லப்படும், இஷாவை இரண்டாக சுருக்கப்படும், ஃபஜ்ரை இரண்டாக தொல்லப்படும். மினாவில் தங்கக்கூடிய இந்த நாட்கள் எல்லாவற்றிலும் தொழுகை சேர்க்கப்பட மாட்டார். அந்தந்த நேரத்தில் என்ன செய்யப்படும், நான்கு ரக்அத் தொழுகைகள் சுருக்கி தொல்லப்படும். இந்த நாட்களில் சுன்னத்தான தொழுகைகள் ஒருவர் வித்திர தொழ விரும்புகிறாரா தொழுது கொள்ளலாம், ஃபஜ்ருடைய முன் சுன்னத் தொழ விரும்புகிறாரா தொழுது கொள்ளலாம், ஏனைய சுன்னத்துகள் தொழக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு வழிமுறை நமக்கு காட்டவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, இந்த ஐயாமு தஷ்ரீக் பிற பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். ஏன்னா தல்பியா வந்து கல்லறிவதற்கு முன்னால், பத்தாவது நாள் கல்லறிவதற்கு முன்னால் தல்பியா நிறுத்தப்பட்டுவிடும். அதிகமாக தக்பீர் தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த மூன்று நாட்களுடைய அமல்கள்ல தொழுகையை வந்து அந்தந்த நேரத்தில் நான்கு ரகாத் தொழுகை சுருக்கி தொழுவது உண்டு. அடுத்து இந்த மூன்று நாட்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு உள்ள அமல்கள் நீங்க எடுத்தீங்கன்னா மூன்று ஜம்ராக்களையும் கல்லறிய வேண்டும். சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு, லுஹருக்கு பிறகு, மகரிபுக்கு முன்னாலே தான் சிறந்த நேரம். சிறந்த நேரம் என்பது லுஹருக்கு பின்னால் மகரிபுக்கு முன்னால். இதுக்குள்ள நான் கல்லறிந்து கொள்வது. அதுக்கு பிறகு சிலவங்க முடியாது, போக முடியாத நிலைகள், கூட்டம் அதிகம் என்ன செய்யலாம், தாமதித்து கூட போகலாம், அனுமதி இருக்குது, சலுகை இருக்குது அவர்களுக்கு. எனவே நருமையான சகோதரர்களே, இந்த மூன்று நாட்களிலும் மூன்று ஜம்ராக்களையும் கல்லறி வேணும். முதலாவது ஜம்ரால ஏழு கற்கள், இரண்டாவது ஜம்ரால ஏழு கற்கள், மூன்றாவது ஜம்ரால ஏழு கற்கள், மொத்தம் இருபத்தோரு கற்கள். முதலாவது ஜம்ரால ஏழு கற்கள் எரியும் போது ஒவ்வொரு கல்லை எரியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது, மினா வடப்பக்கமாக காபா இடப்பக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்து எரிவது சிறந்தது. கல் ஏழு கற்களை எரிந்த பிறகு கொஞ்சம் முன்னால் வளப்பக்கமாக சென்று கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி துவா செய்வது, பிரார்த்தனை செய்வது. அதிகமாக நாங்கள் அதிகமாக துவாக்களை பிரார்த்தனை ஈடுபடு நபி ஒளி. இரண்டாவது ஜம்ராலையும் நீங்க கற்களை எறிவது, ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது. அதற்கு பிறகு இடப்பக்கமாக முன்னால் வந்து கிப்லாவை முன்னோக்கி கைகளை உயர்த்தி துவா செய்வது, பிரார்த்திப்பது. மூன்றாவது ஜம்ரால அதிலும் ஏழு கற்கள், ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது. அதில் நாம் பிரார்த்திப்பது கிடையாது. முதலாவது ஜம்ரா எரிந்து துவா செய்வோம், இரண்டாவது ஜம்ரால எரிந்து துவா செய்வோம், மூன்றாவது ஜம்ரால எரிந்த பிறகு துவா கிடையாது. நாம் உடனே அந்த இடத்தொட்டு வெளியேறுவது. இதுதான் இந்த மூன்று நாட்களுடைய அமல்கள். தொழுகைகள் அந்த நேரத்தில் சுருக்கி தொழுது கொள்வதும், என்ன செய்வது, கற்களை இந்த மூன்று ஜம்ராக்களை கல் எறிவது, இந்த நாட்களுடைய அமல்கள் பிற 11, 12, 13. இதுல இன்னொரு சட்டம் என்ன, 12 வெளியேற விரும்பக்கூடியவர்கள் கல்லெறிந்து விட்டு சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவிலிருந்து வெளியாக வேண்டும். 12 வெளியேற விரும்புறாங்களா, வெளியேற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குதா, வெளியேறலாம். 12 கல்லெறிஞ்சு என்ன செய்யலாம், சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவிலிருந்து வெளியேற வேண்டும். சூரியன் மறைந்து விட்டால் அவர்கள் அந்த இரவும் தங்கி பிற 13 லுஹருக்கு பிறகு கற்களை எரிந்துவிட்டு தான் அவர்கள் வெளியேற வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இதற்கு பிறகு இறுதியாக உள்ள வணக்கம் என்ன, அதுதான் என்னது, தவாஃபுல் வதா என்று சொல்லப்படுகின்ற அந்த விடைபெறுகின்ற தவாஃப். இந்த தவாஃப் தான் இறுதியான வணக்கம். இதுதான் கடைசியாக செய்யப்பட வேண்டியது. இதை செய்துவிட்டால் ஒரு மக்காவிலே தங்கக்கூடாது. இதுதான் கடைசி, எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியாக செய்யறது அந்த தவாஃப் தான். ஆஹிரு ஆஹிரு ஆஹ், இறுதி உடன்படிக்கையது. அதானது ரப்போடு உள்ள இறுதி உடன்படிக்கைனா அந்த வணக்கத்தில். அப்ப எனவே நருமையான சகோதரர், அந்த தவாஃப் அந்த இறுதியாக அந்த பயண அந்த விடைபெறும் தவாஃப் அதை செய்யவது. அதுவும் ஏழு சுற்றுகள். நாங்கள் தவாஃபுல் இஃபாதா அந்த அது போன்ற அதே முறை தான் இதிலும் அந்த தவாஃபில் வரும். ஏழு சுற்றுகள் ஏனைய தவாஃபை போன்றது. அதில் வந்து வலது பூஜம் திறப்பது என்பது கிடையாது, முதல் மூன்று சுற்றுகள் வேகமாக நடப்பது என்பது இதில் கிடையாது. ஏழு சுற்றுகள் முடித்து நாம் நன்றாக என்ன செய்வது, தவாஃபுக்கு பிறகு உள்ள அந்த சுன்னாவை தொழுது கொள்வது, தொழுது விட்டு நாம் மக்காவிலிருந்து உடனடியாக வெளியேறுவது. இதுதான் ஹஜ்ஜுடைய வணக்கம். அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்கின்ற வசியத் என்னவென்றால், வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் ஹஜ்ஜுக்குரிய பயண ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடியவைகள் மிகச் சிறந்தது தக்வா, இறையச்சம் பயபக்தி. இதுதான் இருக்கு எல்லா இடங்களிலும் தக்வா, இறையச்சத்தோடு இருக்கிறோமா வெற்றி பெறுவோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுதான் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கம். இப்ப உம்ரா ஹஜ் இந்த இரண்டும் விளக்கப்பட்டது. இப்ப இது சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்களுக்குரிய நேரம். உங்களுக்குரிய கேள்விகளை சந்தேகங்களை கேட்கலாம். இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். நான் அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும். அவங்களோட கேள்விகளை நீங்கள் என்ன செய்யலாம், ஹஜ் உம்ரா சம்பந்தமாக கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகின்ற நாட்கள் பிற 11, 12, 13, இதுல இரவுல வந்து மினாவில் தங்குறது கட்டாயம். அப்படி இருக்கும் போது மினாவுக்கு வெளியில தங்குகிறார்கள். இப்ப நியூ மினான்னு சொல்லி முஸ்தலிஃபா விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மினாவுக்கு வெளியே அஜீசியால் எல்லாம் இரவுல தங்குகிறார்கள். இவருடைய சட்டம் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அன்பிக்குரிய சகோதரர்களே, இதில் வந்து அறிஞர்களை பொறுத்தவரையில, அதாவது இப்ப ஹஜ்ஜில் வந்து கூட்டம் அதிகம் என்ற காரணத்தால இப்ப இருக்கக்கூடிய மினா என்பது என்னது ஹஜ்ஜுகளுக்கு போதாததாக இருக்கிறது, அதில் ஒரு இடம் போதாததாக இருக்கிறது. எனவே முஸ்தலிஃபாவில் என்ன செய்யப்படுது, அது முஸ்தலிஃபா நியூமினாண்டு இப்ப சொல்லப்படுகிறது. அப்ப இந்த அடிப்படையில் முஸ்தலிஃபாவில் அந்த இரவு என்ன செய்யலாம், தங்கலாம். அந்த மக்கள் கூட்டம் அதிகம் அந்த அடிப்படையில். ஏன்னா மார்க்கத்தை பொறுத்தவரையில மார்க்கம் என்ன செய்யும், ஒருத்தருக்கு முடியாத ஒன்று பணிக்கக்கூடியதல்ல இஸ்லாமிய மார்க்கம். அப்ப அந்த அடிப்படையில் முஸ்தலிஃபாவில் என்ன செய்யலாம், அந்த மினாவுடைய இரவுகளில் தங்கிக் கொள்ளலாம் என்று மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப முஸ்தலிஃபாவும் இல்லாம வேற இடங்களில் தங்கலாம், அஜீசியா போன்ற இடங்கள்ல தங்கக்கூடியவர்கள். இப்படியானவங்க என்ன செய்யணும்னா, கட்டாயம் மினாவுக்கு வந்து வந்து இரவு என்ன செய்யணும், ஒரு பகுதி அவர்கள் தங்கிவிட்டு தான் சில. ஏன்னா முஸ்தலிஃபாவுக்கு தான் அறிஞர்களுடைய ஃபத்வாக்கள் இருக்கிறது, ஆனா அஜீசியாவுக்கு அப்படி ஒரு ஃபத்வா இல்ல, ஃபத்வா இல்ல. எனவே அஜீசியாவில் தங்கக்கூடியவர்கள் அந்த மினாவுடைய இரவுகள் என்ன செய்யணும், அவங்க மினாவுக்கு வந்து இரவுடைய ஒரு பகுதியை அவங்க அவங்க இரவுல தங்கிவிட்டு தான் செல்ல வேண்டும் என்பதை புரியும். முஸ்தலிஃபாவில் தங்கக்கூடிய மினாவுக்கு வர விரும்புறாங்கன்னா அவன் தங்கிட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் முஸ்தலிஃபாவுடைய முஸ்தலிஃபாவில் தங்கிறது ஃபத்வா அறிஞர்களோட ஃபத்வா தீர்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த நெருக்கடியுடைய அடிப்படையில், அந்த நெருக்கடி கூட்டம் அதிகம் என்ற அடிப்படையில். எனவே அந்த அடிப்படையில் நாம் இதை புரிந்து கொண்டா சரி. ஏன்னா அந்த இரவுல என்ன செய்யணும், மினாவில் தான் தங்க வேண்டும். அதே போன்று சிலர் என்ன செய்வாங்க, சிலர் வந்து அந்த அறியாமையின் காரணத்தால சிலவங்க என்ன செய்வாங்க, நைட்டில் மக்கள் ஹரத்துக்கு போய்த்துறது, நைட்டில் ஹரத்துக்கு போயிட்டு அங்கே என்ன செய்வாங்க, அங்கே போய் சில என்ன சுண்ணத்தான தவாவை செஞ்சு கொண்டிருப்பாங்க. இங்கே வாஜிப் விட்டுருவாங்க, எதை விட்டுருவாங்க, வாஜிபில் போட்டு விட்டு அங்கே சுண்ணத்தான தவா செஞ்சு கொண்டிருப்பாங்க. எனவே இதில் நாங்கள் தெளிவறிக்கணும், ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் கட்டாயமான வணக்கங்கள், அதுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அந்த இரவுகள் ஐயாமு தஷ்ரீக்குடைய இரவுகள் மினாவில் தங்கப்பட வேண்டிய இரவுகள், நாங்கள் அங்கே தான் தங்க வேண்டும். நாங்கள் வந்து தவாஃபுக்கு ஹஜ்ஜுக்குரிய தவாஃப் சகிக்க போனாலும் நாங்கள் அதை முடிச்சுட்டு அவசரம் என்ன செய்ய வேண்டும், மினாவுக்கு நாம் வந்துவிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அந்த கேள்விக்குரிய பதில். அல்லாஹ் பேரதும் ஹஜ் உம்ரா சம்பந்தமாக கேள்வி இருக்குதா? அதேபோன்று சில நேரங்களில் சிலர் வந்து அவங்களுடைய இஹ்ராம், அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த இஹ்ராம் என்பது அழுக்கடைந்து விட்டால் அதை வந்து இன்னொரு இஹ்ராம் மாற்றலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் சிலருக்கு ஏற்படும். இப்போ இதை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் என்ன கவனிக்கணும், அவங்க இஹ்ராமுக்குள் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் ஆண்கள் வந்து தைத்த ஆடைகள் அணிவதான் என்ன செய்யப்பட்டிருக்குது, ஹராமாக்கப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ எனவே அவர்கள் வந்து அந்த இஹ்ராம் அவங்க அணிந்திருக்கக்கூடிய அதில் வந்து அழுக்கு ஏற்பட்டு விட்டால் இன்னொரு இஹ்ராம் இருக்குதா, மாற்றிக்கொள்ளலாம். மாற்றுவதில் என்னது எந்த ஒரு தவறும் கிடையாது, மாற்றிக்கொள்ளலாம். அதே போன்று குளித்துக் கொள்ளலாம். குளிக்கும் போது எனது வாசனை சோப்புகள் இதோ இவைகளை பேணுதல் அடிப்படையில் தவிர்த்து கொள்வது சிறந்தது, என வாசனைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த இஹ்ராமோடு இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வாசனைகள் நாங்கள் தவிர்த்து கொள்வது, அதே போன்று சில குளிப்பு என்பது கட்டாய குளிப்புகள் கூட ஏற்படலாம். அவங்க என்ன செய்ய அப்படியான சந்தர்ப்பங்களில் குளித்துக் கொள்வது, சுத்தத்துக்காக குளிக்க விரும்புகிறாங்களா குளித்துக் கொள்ளலாம் கடலில் குளிப்பதற்கு, அப்படி குளிப்பதற்கெல்லாம் ஹதீஸ்கள் என்ன இருக்குது, ஆதாரம் தெளிவாக வந்திருக்கிறது. அதே போன்று சில நேரங்களில் சில ஒயில்மெண்ட்டுகள் சில ஆயில்மெண்ட்டுகள்லாம் பாய்க்கிறதுக்குரிய நோயின் காரணத்தால் அவங்களுக்கு ஏற்படலாம், அவைகளெல்லாம் பயன்படுத்தலாம். சில அதில் வந்து சில வாசனைகள் இருந்தால் கூட அந்த வாசனை வந்து வாசனைக்காக அதெல்லாம் நோக்கம் அந்த மருத்துவமனை அடிப்படையில் பயன்படுத்தப்படுது, அந்த அடிப்படையில் அவைகளை என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோன்று தலையை வந்து மூடக்கூடாது. சில நேரம் ஒருத்தர் இரவில் தூங்குறாரு, தூக்கத்தில் என்ன செஞ்சிடாரு அவர் தலையை மூடி விடுகிறார் என்ன கிடையாது, தூக்கத்தில் வந்து செய்யப்படக்கூடிய விஷயங்களில் எதுவும் குற்றம் கிடையாது, பதியப்பட மாட்டார். ஒருத்தர் இரவு தூங்குறாரு, தூங்கும் போது என்ன செஞ்சிடறாரு அவர் அறியாமையே தலையை மூடி தூங்குறாருடா, அது குற்றம் அல்ல, அது குற்றம் அல்ல. ஆனால் தலையை நான் ஆண்கள் செய்யக்கூடாது, ஆண்கள் மூடக்கூடாது, பொதுவான சட்டம் இருக்குது. அப்படி தூக்கத்தில் மூட வேண்டிய நிலை மூடுறாரு, அவருக்கு தெரியாது, அது குற்றமாக வரமாட்டாரு. அப்போ எனவே இப்படியான விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வேறு எதுவும் சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் தான் என்ன செய்யலாம் கேட்கலாம். அதாவது இப்படிதான், அந்த இப்போ வந்து சில வயது முதிர்ந்தவர்கள் வழி தவறி விடுகின்றார்கள், வழி தவறி விடுகின்ற காரணத்தால் அவங்களுக்கு சில வணக்கங்கள் தவறுமாக இருந்தால் என்ன செய்யலாம், அந்த வணக்கங்களை வந்து அவங்களை திரும்ப செஞ்சு கொள்ளலாம். என்ன அந்த அங்கே காரணம் என்ன சொன்னால் அவங்க அவங்களுக்கு அறிய வழி தவறி விட்டாங்கன்றது ஒரு நெருக்கடியான நிலை, அவங்க விரும்பி தெரிவு செய்த ஒன்றல்ல, வயது முதிர்ச்சி இப்படியான காரணங்களால் விடுபட்டுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த வணக்கங்களை செய்வதற்குரிய அவகாசங்கள் இருக்குது. புரியுதா அவங்க சொல்றது? உதாரணத்தை எடுத்தீங்கன்னா ஹதி என்பது அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் எல்லாத்திலையும் கொடுக்கலாம். அதே போல கல்லெறிதல் என்பது ஏனைய நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு வணக்கம். எனவே இது வந்து அவர் வந்து ஒரு நெருக்கடியில் இப்படி ஆனில அல்லாஹ் இதை என்ன செய்யக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹுவலம். ஹஜ்ஜுடைய முக்கியமான ஆறுக்கான்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹஜ்ஜுக்குரிய தவாப், ஹஜ்ஜுக்குரிய சாய், அதே போல அரஃபாவில் தங்குதல், அதே போன்று இஹ்ராமுக்காக ஒரு ஹஜ்ஜில் நீயத்து வைத்தல், இந்த விஷயம் இதெல்லாம் அடிப்படைகள். இதில் நாம் தவறிவிடக்கூடாது. அருக்கான்கள் தவறும் போது என்ன செய்யாது, ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மற்றவைகள் தவறும் போது சிலதுக்கு பரிகாரம் கூட கொடுக்கலாம். இப்படியான நெருக்கடிகள் அவங்களுக்கு பரிகாரம் கூட தேவைப்படாது என்பதுதான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. விஷயம் ஜம்ராவில் வந்து கற்களை வந்து பகரமாக எறிவது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படுது. சிலருக்கு வந்து என்னது அவங்க வயது முதிர்ந்த காரணத்தால கல் எறிவதற்கு அவங்களுக்கு என்ன செய்யுது வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் பகரமாக கல் எறியலாம். அதாவது சிறுவர்களுக்கு பகரமாகலாம் கல் எறியப்பட்டது என்ற செய்திகள் இருக்கின்றன. அந்த அந்த செய்தியின் அடிப்படையில் வயது முதிர்ச்சி காரணத்தால் வர முடியாது, அல்லது நோயுடைய காரணம், கடுமையான நோயுடைய நிலை, எப்படி எரிக்கும் போது பகரமாக எரியலாம். ஆனால் அப்படி எரியும் போது ஒரு தனது கற்களை முதலாவது எரிந்துவிட்டு அதுக்கு பிறகு பகரமாக எரியக்கூடிய கற்களை எரிந்து கொள்வது என்பது அதுல சிறந்த முறையாகும். அதே போன்று பகரமாக ஹஜ் செய்வ சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுது. பகரமாக ஹஜ் செய்வ சம்பந்தமாக உள்ள சட்டங்கள் நிரம்பி சகோதரர்களே, அதில் ரெண்டு பகுதியில் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, ஹஜ் செய்பவருக்கென்று உள்ள நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகள்ல பகரமாக செய்யக்கூடியவர் தன்னுடைய ஹஜ்ஜை முடித்திருக்க வேண்டும். அதற்கு முன்னர் என்ன செய்யணும், தனது ஹஜ்ஜை நிறைவு செய்திருக்க வேண்டும். பகரமாக செய்பவர் என்ற ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்தாங்க, ஒருவர் சுப்ரும் பாரமா வச்ச அந்த ஹதீஸில் முதலாக உமக்குரிய ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னார்கள் என்றதை பார்க்கிறோம். எனவே தனக்குரிய ஹஜ்ஜை நிறைவேற்றிருக்க வேண்டும், இது முதல் விஷயம். அடுத்து, யாருக்கு பகரமாக செய்யப்படுகிறதோ அவர் ஒன்று உடல் ரீதியாக ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அவர் பலவீன முற்று அல்லது வயது முதிர்ச்சி அல்லது அப்படியான ஒரு நிரந்தரமான அப்படியான ஒரு நோய் இப்படியான காரணங்களால் வர முடியாத ஒரு நிலை அல்லது மரணித்து இருக்க வேண்டும், மரணித்தவராகவோ அல்லது உடல் ரீதியாக வர முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தால் அவருக்கு பாரமாக ஹஜ்ஜை செய்யலாம். இதுல வந்து என்னது, அவங்களுக்கு உடல் ரீதியாக சக்தி இருக்குது, பொருளாதார ரீதியாக இல்லைன்னா இவங்களுக்கு பாரமாக செய்ய முடியாது, ஏன்னா அவங்களுக்கு கடமை கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சிலருக்கு என்னது, பணம் பொருளாதாரம் இருக்கும், உடல் ரீதியாக அவங்களுக்கு பலவீனம் விட்டுருப்பாங்கன்னா என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஒருத்தர பகரமாக அவங்களோட பொருளாதாரத்தை கொடுத்து நியமிக்கலாம். அப்படி நியமிக்கப்பட்டவர் தன்னுடைய ஹஜ்ஜை என்ன செய்திருக்க வேண்டும், நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் என்ன செய்யணும், இங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் பகரமாக செய்யப்படுவதனுடைய அடிப்படைகள். அதே போன்று இதில் இன்னொரு சட்டம் கவனிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சொன்னோம் தவாஃபுல் வதா, அந்த விடைபெறும் தவாஃப். இந்த தவாஃபை பொறுத்தவரையில் இந்த தவாஃபை வந்து நிறைவேற்றுவதற்கு முன்னால் பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் அல்லது அந்த பிள்ளை குழந்தை பெற்றோடு சம்பந்தப்பட்ட அந்த இது நிலை உருவாகும் என்று சொன்னால் அவர்கள் வந்து தவாஃபுல் விதா செய்ய வேண்டியது கிடையாது, அதுக்கு பரிகாரமும் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு பரிகாரமும் இல்லை. அவர்கள் என்ன செய்யலாம், தவாஃபுல் விதாவை நிறைவேற்றாமல் செல்லலாம். அவங்களுக்கு என்ன செய்யப்படும், அதில் சலுகை அளிக்கப்பட்டது. மாதவிடாய் பெண்கள் அந்த பிள்ளை பெற்றுடைய நிலையோடுள்ள பெண்களுக்கு அதில் சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது, அதையும் நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கிறோம் என்ற அந்த சட்டத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு சட்டம் என்ன, பெண்கள் வந்து மாதவிடாய்க்கு பயந்து மாதவிடாயுடைய நிலை வந்து உருவாகி ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஏதாவது தடைகள் உருவாகும் என்ற அச்சத்தில் என்னது மாத்திரைகள் போன்ற தடை மாத்திரைகளை பயன்படுத்துவாங்கன்னா அதை என்ன செய்யலாம், அது உடலுக்கு கேடு விளைவிக்காதுன்னா என்ன செய்யலாம், அவைகளை கூட பயன்படுத்தலாம். ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் என்ன செய்யணும், அவங்க தொடர்ந்து தடைகள் வராமல் நிறைவேற்ற வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்கன்னா அப்படியான மாத்திரைகளை கூட என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதுக்கு என்னது, மார்க்க அறிஞர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். தமாஃபுல் வதாவுக்கு வந்து இஹ்ராம் அவசியமானு கேட்கிறாங்க. அதாவது இஹ்ராமை பொறுத்த நாம் உங்களுக்கு சொன்னோம், அதாவது 10வது நாள்ல ஒருவர் கல் எரிந்து விட்டாலே என்ன செஞ்சிட்டாரு, கல்லை எரிந்துட்டு முடிய மலிச்சிட்டாரு அல்லது குறைத்து விட்டார், என்ன செய்யறாரு, இஹ்ராமை விட்டு அவர் வெளியேறுகிறார். முதல் இஹ்ராம் விட்டு வெளியேறுகிறார். ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை முடிச்சிட்டாரா, ஹஜ்ஜுக்குரிய சாயை முடித்து விட்டாரா, முழுமையாக இஹ்ராம் விட்டு வெளியேறுகிறார். அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், முதல் இஹ்ராம் விட்டு வெளியேறினாலும் என்ன செய்வாரு, சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவார். அப்ப ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை அவங்க என்ன செய்யலாம், சாதாரண ட்ரெஸ்ல அவங்க வந்து அணியக்கூடிய ஆடைகள் அணிந்து செய்யலாம். ஹஜ்ஜுக்குரிய தவாஃபை ஹஜ்ஜுக்குரிய சாய்க்கு வந்துடும். அந்த முதல் இஹ்ராம்ல இருந்து விடுபடும் வரைக்கும் என்ன செய்வாங்க, இஹ்ராம்ல இருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், நோமல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துருவாங்க. ஹஜ்ஜுக்குரிய தவாஃப சாய நோமல் ட்ரெஸ் செய்வாங்க. அதே மாதிரி தவாஃபுல் வதாவையும் சாதாரண உடையில தான் அவங்க என்ன செய்வாங்க, செய்வார்கள். அதே போன்று தவாஃபுல் வதாவை முடிச்சுட்டு 2.5 துளை சிலவங்க நினைக்கிறாங்க, 2.5 துளக்கூடாது, இல்ல 2.5 என்ன செய்யணும், அந்த தொழுகையை சுன்னத்தை தொழுது விட்டு தான் நாம் என்ன செய்யணும், வெளியேற வேண்டும். அதே போன்று அடுத்த கேள்வி என்ன சொன்னா, இப்ப பெண்களுக்கு வந்து முஸ்தலிபாவுடைய இரவுல வந்து சில பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சில அந்த தடைகள் காரணங்கள் நோய்கள் இப்படியான காரணங்களுக்காக வயது முதிர்ந்தவர்கள் அதுல கூட பெண்கள் இருப்பாங்க. இப்படியானவங்க வந்து முஸ்தலிபாவுடைய இரவுல அவங்க பிந்தி இரவுல மினாவுக்கு போறதுக்கு அவங்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல வந்து அவங்களுக்கு மகரம் துணை வந்து தேவைப்படும், அவங்களும் அதுல வந்து வரலாமான்னு சொன்னா அவங்களும் வருவாங்க. அந்த மகரமாக இருக்கக்கூடியவங்க அவங்க தனியாக செல்ல மாட்டார்கள், மகரமாக உள்ளவர்களும் அவர்களோடு என்ன செய்வார்கள், வெளியேறுவார்கள். அந்த செய்திகளில் அதுக்கு முழுமையான அனுமதி அவர்களுக்கு இருக்கிறது, அவங்களும் சேர்ந்து என்ன செய்வாங்க, அதில் வெளியேறுவார்கள். மினாவுடைய இரவுல வந்து தொழலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. மினாவுடைய இரவுல வந்து தொழுகைகளை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து இரவுல வந்து வித்திரை மாத்திரம் தொழுது கொள்வதுதான் சிறந்தது. நாங்கள் இரவு தொழுகையில் தொழாம ரசூலுல்லாஹி வந்து சுன்னத்தான தொழுகைகள் தொழுதாங்க அப்படின்றது என்னது செய்திகள் எதுவும் வரல. ரசூலுல்லாஹி பொதுவாக பிரயாணத்தில் விடாத ரெண்டு சுன்னத்தின் அடிப்படையில் வித்துரும், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். எனவே வித்திர மட்டும் நாங்கள் தொழுது கொள்ளது, வித்திர என்ன உதாரணத்துக்கு முந்திய ரோலம் தொழுது கொள்ளலாம், அல்லது பிந்திய ரோல் எழும்பி ஃபஜ்ருக்கு முன்னால ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால பிந்திய ரோல் எழும்பி தொழ விரும்புகிறாரா, அவர் வித்திரோட மாத்திரம் போதுமாய் கொள்றது சிறந்த. வித்திரம் வந்து மூணா தொழலாம், அஞ்சா தொழலாம், ஏழா தொழலாம், ஒன்பதா தொழலாம், பதினொன்னா கூட வித்திர தொழலாம், வித்திர தொழலாம். வித்திரம் வந்து குறைந்த ஒரு ரகா, மூன்று ரகா தொழ விரும்புகிறாரா தொழலாம், ஐந்து தொழ விரும்புகிறாரா தொழலாம், வித்திர மாத்திரம் தொழுது கொள்ளு. முடிச்சுக்கலாமா பஞ்சாலா, வேற எதுவும் கேள்விக்கா இல்லை இல்லை முடிச்சுக்கலாமாவே. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் இந்த பத்து நாட்கள் மிகவும் சிறந்த நாட்கள். நாம் ஜிஹாதை விட ஒவ்வொரு அமலும் சிறப்புக்குரியது, எனவே அதிகமாக நாங்கள் நல்ல அமல்களில் இந்த நாட்களில் கவனம் செலுத்துவது. அதே போன்று உதுகையா கொடுக்க நியத்து வைத்தவர்கள், ஊரில் உதுகையா கொடுக்க நியத்து வைத்தவர்கள் தங்களுடைய முடிகள் நகங்கள் எதையும் எடுக்கக்கூடாது, அந்த சட்டத்தை அவங்க கடைபிடிக்க வேண்டும். இந்த சட்டம் ஹாஜிகளுக்கு அல்ல, நல்ல புரிஞ்சுவோம், ஹாஜிகளுக்குரிய சட்டம் அல்ல. நாங்கள் ஹஜ்ஜில் வந்து என்ன செய்கிறோம், ஹதி கொடுக்குறோம், அதனால் இந்த சட்டம்னா அவங்களுக்கு கிடையாது. இது ஹஜ்ஜிக்கு போகாமல் ஊரில் இருந்து ஊரில் உதுகையாக கொடுக்க வந்து பேண வேண்டிய சட்டம், அதை கொடுக்கும் வரை என்ன செய்யக்கூடாது, முடிகளை நகங்களை அவர்கள் மாத்திரம் எடுக்கக்கூடாது. புரியுதா, முடித்துக் கொள்கின்றோம். சுபஹானக அல்லாஹும்ம விஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.